So it was like an outreach meeting to for anybody to come.
அங்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று சொல்லி ஒரு திறந்த ஒரு கூட்டமாக இருந்தது.
And we had a question time after that.
அதற்கு பிறகு கேள்வி பதில் நேரம் இருந்தது.
So one of the questions was, Brother Zach, have you come here to steal the sheep from other churches?
அங்கே கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னவென்றால், சகோதர ஜாக் அவர்களே, நீங்கள் மற்ற மந்தையிலிருந்து ஆடுகளை திருடுவதற்காகவா இங்கு வந்திருக்கிறீர்கள்?
I said no.
இல்லை என்று நான்
சொன்னேன். Stealing any sheep from anywhere.
எங்கிருந்தும் எந்த ஆடுகளையும் திருடுவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று
சொன்னேன். But there's another way that we can look at it.
இதை நாம் இன்னொரு விதத்திலே பார்க்கலாம்.
Supposing in a village there are many schools.
ஒரு கிராமத்திலே பல பள்ளிகள் இருக்கிறது.
But there are no colleges.
ஆனால் அங்கே கல்லூரிகள் இல்லை.
Is it a crime if somebody goes and starts a college there?
அங்கே யாரோ ஒருவர் போய் ஒரு கல்லூரியை ஆரம்பித்தால் அது ஒரு குற்றமா?
He's not stealing anybody from any school.
எந்த ஒரு பள்ளியிலிருந்தும் யாரையும் அவர் திருடுவதில்லை.
He's not against the schools.
பள்ளிகளுக்கு விரோதமாகவும் இல்லை.
And most of the students in the schools in that village may not want to go to college.
அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் கல்லூரிக்கு போவதற்கு விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம்.
They are quite happy with the little school education and then finish.
அவர்களுக்கு பள்ளி படிப்பிலேயே திருப்தி உண்டு, ஆகவே அதோடு முடித்து விடுகிறார்கள்.
But there may be a few students who want to go to college.
கல்லூரிக்கு போக வேண்டும் என்று வாஞ்சி இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்கள் அங்கே இருக்கலாம்.
So whoever starts a college there is offering a service.
அவை யார் அங்கே கல்லூரி ஆரம்பித்தாலும் அங்கே ஒரு நல்ல ஒரு பணியை தான் அங்கே கொடுக்கிறார்கள்.
Particularly if all the education in the college is free.
அதிலும் குறிப்பாக அங்கு கொடுக்கக்கூடிய படிப்பு இலவசமாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு சேவை.
So I said that's the way you got to look at anything that we want to start here.
ஆகவே இங்கே நாங்கள் எதையும் ஆரம்பித்தால் நீங்கள் இந்த கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும் என்று சொன்னேன்.
Those who are happy with having their sins forgiven and they'll go to heaven finally.
பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் போதும், கடைசியாக பரலோகத்துக்கு போனால் போதும் என்று சந்தோஷமா இருக்கிறவர்கள்,
let them be where they are. We are not disturbing them.
அவர்கள் எங்கே இருக்க வேண்டும் அங்கே இருக்கட்டும், நாம் அவர்களை ஒரு காலம் தொந்தரவு செய்வதில்லை.
In all the 40 years of CFC, I have never once asked anybody to join our church anywhere.
40 ஆண்டுகளாக நான் CFC ல இருக்கக்கூடிய இந்த காலத்தில் யாரையுமே என்னுடைய சபையிலே வந்து சேர்ந்து கொள்ளுங்கள் என்று நான் இதுவரை கேட்டதே இல்லை.
I say you are happy where you are, you stay there.
நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களுக்கு சந்தோஷமா இருந்தால் அங்கே இருங்கள் என்று தான் சொல்கிறேன்.
I have never asked anybody to leave his church.
எந்த யாரையுமே உங்கள் சபையை விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை.
Even if a person is in the Roman Catholic Church, you are happy there, you stay there.
ஒரு நபர் ரோமன் கத்தோலிக்க சபையிலே சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அங்கே இருங்கள் என்று
சொல்லிவிடுவேன். எல்லாருமே
தமிழத்தில் வரும்படியாக அழைப்பதில்லை.
That is a big mistake. Think that everybody is invited.
எல்லாருமே அழைக்கப்படுகிறார் என்று எண்ணுவது ஒரு தவறு.
Because you look at Jesus' own words in Matthew 11 and 28.
மத்தேயு 11 அதிகாரம் 28 வசனத்திலே இயேசுவின் சொந்த வார்த்தைகளை நீங்கள் சற்று பாருங்கள்.
See if he says everybody come to me.
எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னாரா இல்லையா என்று பாருங்கள்.
No.
இல்லை.
He says all those who are weary and heavy laden come to me.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்திலே வாருங்கள்.
Or in I would paraphrase it like that, all those of you who are fed up with your defeated sinful life, come to me.
தோற்கடிக்கப்பட்ட பாவ வாழ்க்கையிலே சலிப்படைந்தவர்களே வாருங்கள் என்று நான் சற்று விவரித்து சொல்கிறேன்.
If you are defeated by sin and you are quite happy to live at that level, don't come to me.
நீங்கள் பாவத்திலே தோற்கடிக்கப்பட்டிருந்தும் அந்த வாழ்க்கையிலே நீங்கள் திருப்திப்பட்டிருந்தால் நீங்கள் தர வர தேவையில்லை.
But if you are weary of your sinful life,
உங்களுடைய பாவ வாழ்க்கை குறித்து நீங்கள் வருத்தப்பட்டிருந்தால்,
then come to me, I'll give you rest.
என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
What about all the multitudes of Christians who accept defeat as the normal Christian life?
வாழ்க்கையில் தோல்விகள் என்பது சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை தான் என்று ஒத்துக்கொண்டவர்களை குறித்து என்ன?
He's not calling them because they're not weary and fed up with their life.
அவர்களை இயேசு அழைக்கவில்லை, ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வருத்தப்பட்டு பாரம் சுமப்பதில்லை.
It's very important to understand that.
ஆகவே இதை நான் விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
So many people who are not fed up with their life, they when they come to Jesus, they don't get anything.
ஆகவே வாழ்க்கையிலே சரிபடியாதவர்கள் இயேசுநடத்திலே வந்தால் அவர்கள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது.
Because he is not inviting them.
என்றால் அவர்களை தேவன் இயேசு வரவழைக்கவில்லை.
You got to remember that yourself also.
ஆகவே நீங்களும் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Are you really fed up of your sinful defeat by sin again and again and again?
மீண்டும் மீண்டுமாய் பாவத்திலே தோற்கடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேனே என்று நீங்கள் சலித்து போனதுண்டா?
I was 41 years ago.
41 ஆண்டுகள் முன்பதாக.
And I didn't know where to turn.
நான் எங்கே திரும்புவது என்று அறியாமல் இருந்தேன்.
When I came to the Lord and he began to help me.
அப்பொழுதுதான் நான் தேவனை நெருங்க ஆரம்பித்தேன். அவர் எனக்கு உதவி செய்தார்.
Here's another verse.
இன்னொரு வசனம்.
John 7:37.
யோவான் 7 அதிகாரம் 37 வசனம்.
Here also he doesn't ask everybody to come.
இங்கேயும் அவர் எல்லாரையும் வாருங்கள் என்று அழைப்பதில்லை.
He says those who are thirsty let them come to me.
ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன்.
And thirsty doesn't mean just, you know, all of us may like to have a little sip of water right now.
இப்பொழுதே நாம் எல்லாருமே ஒரு முடக்க தண்ணீர் குடித்தால் நலம் என்றுதான்.
That's not the type of thirst we are talking of here.
இங்கே இருக்கக்கூடிய தாகம் என்பது அந்த பொருளிலே சொல்லப்பட்டதில்லை.
Supposing you've been wandering in a desert for 2 or 3 days.
2-3 நாட்கள் வனாந்தரத்திலேயே பாலைவனத்திலே நீங்கள் நடந்து நடந்து.
Then think how thirsty you will be.
அப்பொழுது நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று எண்ணி பாருங்கள்.
See, for example, supposing I tell you, would you like a glass of water?
உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டால்
you say, yeah, thank you.
சரி நன்றி கொடுங்கள் என்று கேட்பீர்கள்.
And I say, listen, a glass of water is 50,000 rupees.
ஒரு டம்ளர் தண்ணீர் 50,000 ரூபாய் என்று சொன்னால்
oh, he says, I'm not that thirsty.
அந்த அளவுக்கு எனக்கு தாகம் இல்லை என்று சொல்வீர்கள்.
But if you are dying of thirst after 3 days in the desert,
3 நாட்கள் பாலைவனத்திலே நடந்தது நிமித்தமாய் தாகத்திலே மரித்து போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டால்
I say, hey, this glass of water is 50,000 rupees.
ஏய், இந்த ஒரு டம்ளர் தண்ணீருடைய விலை 50,000 ரூபாய் என்று சொன்னால்
please give me, I take whatever I have because I'm dying.
நான் இப்போ மரித்து கொண்டிருக்கிறேன், ஆகவே எனக்கு தயவு செய்து கொடுங்கள், எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் என்று சொல்வார்.
So there are different degrees of thirst.
ஆகவே தாகத்திற்கும் பல்வேறு நிலைகள் உண்டு.
So some people when they hear about victory over sin say yeah that's a good thing I'd like to have that.
ஆகவே பாவத்தின் மேல் வெற்றி என்று சிலர் கேட்டவுடனே ஆம் எனக்கும் அது அவசியம் தான், நன்றாக இருக்கிறது என்று சொல்வார்கள்.
They think it's cheap.
அவர்கள் இது விலை இல்லாதது என்று எண்ணுகிறார்கள்.
It's not cheap.
விலை இல்லாததல்ல.
You got to hate your father, mother, brother, sister, wife, children.
நீங்கள் தாப்பனியும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரி வெறுக்க வேண்டும்.
You got to die to yourself every day.
ஒவ்வொரு நாளும் உங்கள் சுயத்துக்கு மரிக்க வேண்டும்.
You got to give up your attachment to all your earthly possessions.
பூமி குறிய பொருட்களோடு கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை நீங்கள் விட்டுவிட வேண்டும்.
See, those are the three conditions of discipleship Jesus mentioned in Luke 14.
லூக்கா 14 ஆம் அதிகாரத்திலே இயேசு சீஷத்துவத்திற்கு கொடுத்த 3 நிபந்தனைகளை.
Are you that thirsty?
அந்த அளவுக்கு உங்களுக்கு தாகம் இருக்கிறதா?
That you are willing to pay such a price?
அவ்வளவு விலைக்கு செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்லக்கூடிய அளவுக்கு தாகம் இருக்கிறதா?
It's like offering a glass of water for 50,000 rupees.
50,000 ரூபாய்க்கு ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுப்பது போல.
And the person who is dying of thirst will say sure please give it to me I want it otherwise I'll die.
ஐயோ எனக்கு கொடுங்கள், இல்லாவிட்டால் நான் மரித்து போய் விடுவேன், 50,000 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை கொடுங்கள் என்று கேட்பான்.
When you are really thirsty
அங்க உண்மையாலுமே உங்களுக்கு தாகம் இருக்குமே ஆனால்
please come to me
என்னிடத்தில் வாருங்கள்.
Then it is very easy
அப்பொழுது அது மிகவும் எளிமையா இருக்கும், எளிதா இருக்கும்.
You just drink
குடிப்பீர்கள்.
So many people they say oh brother Zach I'm trying for victory and I have not got it yet.
சகோதர ஜாக் அவர்களே, நான் அதிகமாய் இந்த பாவத்தின் மேல் உள்ள வெற்றி வாழ்க்கைக்காய் நான் முயற்சிக்கிறேன், ஆனாலும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்கிறார்கள்.
There's no partiality with God.
தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை.
What he does for one, he'll do for anyone.
அவர் ஒருவருக்கு செய்தால் அவர் யாருக்கு வேறு யாருக்கு வேண்டுமானாலும் செய்ய முடியும்.
God is like a father.
தேவன் ஒரு நல்ல தகப்பனை போல.
And a good father will not show any partiality between any of his
நல்ல தகப்பன் தம்முடைய பிள்ளைகள் யாரிடத்திலேயும் பட்சபாதமாக இருக்க மாட்டார்.
I can say that I have 4 sons, all of them are absolutely equal before me.
நான் அதை தேவனுக்கு முன்பாக சொல்ல முடியும், எனக்கு 4 மகன்கள் இருந்தார்கள், எல்லாருக்குமே ஒரே விதமாய்.
Anything I did for one I'll do for the other.
ஒருவனுக்கு எதை செய்தேன் அதை மற்றவனுக்கு நான் செய்திருக்கிறேன்.
God is much better than that.
அதை காட்டிலும் மேன்மையானவர் தான் தேவன்.
And the wonderful thing is
அற்புதமான காரியம்
that if Jesus is the eldest son
இயேசு தான் மூத்த மகனாய் இருக்கார் என்றால்
what he did for him God will do for me.
அவருக்காக தேவன் என்ன செய்தாரோ அதை நமக்காகவும் செய்வார்.
That is an amazing truth that revolutionized my life.
என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்ததான ஒரு வசனம் தான்
இது. There is no partiality with God.
தேவனிடத்தில் எந்த பட்சபாதமும் இல்லை.
Jesus is the eldest brother.
இயேசு தான் மூத்த சகோதரர்.
And he, God will do everything for me, the younger brother, that he did for the eldest son.
இளைய சகோதரனாக இருக்கக்கூடிய எனக்கு அவர் தம்முடைய மூத்த மகனுக்கு என்ன செய்கிறார் எல்லாவற்றையும் எனக்கும் செய்வார்.
That's what enabled me to believe that if Jesus could overcome, I can overcome too.
இயேசு ஜெயித்தார் என்று சொன்னால் நானும் ஜெயிக்க முடியும் என்பதை இதுதான் எனக்கு அந்த நம்பிக்கை
கொடுத்தது. God would do it for me.
தேவன் எனக்காக செய்வார்.
And as he cared for Jesus, he would care for me.
அவர் எப்படி இயேசுக்காய் கரிசனை கொண்டாரோ அதே போல எனக்காகவும் அவர் கரிசனை கொள்வார்.
Because we have two problems in the world, basically sin and then many earthly cares.
இந்த பூமியில இரண்டு பிரச்சனைகள் இருக்குது, ஒன்று பாவம், இன்னொன்று பூமிக்குரிய கவலைகள்.
So earthly cares means my physical needs, financial needs.
பூமிக்குரிய தேவைகள் என்றால் என்னுடைய பொருளாதார தேவை, அன்றன்றுள்ள தேவை,
job,
வேலை,
house,
வீடு,
education for the children,
பிள்ளைகளுக்கு வேண்டிய படிப்பு,
earthly needs.
இவெல்லாம் பூமிக்குரிய தேவைகள்.
And God cares for that.
தேவன் இதற்காகவும் அவர் கரிசனைப்படுகிறார்.
And as he cared for Jesus, he'll care for me.
அவர் இயேசுவுக்காக எப்படி கரிசனைப்பட்டாரோ அதே போல எனக்காகவும் அவர் கரிசனை கொள்வார்.
And so if I come to him and I'm really thirsty, God will do for me everything he did for Jesus.
ஆகவே உண்மையாலுமே நான் ஒரு தாகத்தோடு கூட இயேசுவிடத்திலே வந்தால், இயேசு தேவனிடத்திலே வந்தால், இயேசுக்கு எதெல்லாம் செய்தாரோ அது எனக்கும் அவர் செய்வார்.
But I have to fulfill the same condition.
ஆனால் நான் அதே நிபந்தனைகளை நிறைவேற்றுவனாய் இருக்க வேண்டும்.
See, I can be completely impartial to all my four sons.
நான் என்னுடைய நான்கு மகன்கள் மீது முற்றிலுமாய் பட்சபாதம் இல்லாதவனாய் இருக்கேன்.
I'm willing to spend time with each of you to teach you all your school subjects.
ஒவ்வொருவரோடும் கூட பாடத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரே விதமான நேரத்தை செலவு செய்வேன்.
Equally.
சமமாக.
And yet how is it one may come first in the class and another may come last in the class?
ஆனாலும் எப்படி ஒரு மகன் வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்குகிறான், இன்னொரு மகன் வகுப்பிலே கடைசி ரேங்க் வாங்குகிறான்?
Even though I taught them equally.
எல்லாருக்கும் ஒரே விதமாய் நான் சொல்லிக் கொடுத்தாலும் சரி.
Because one was more hard working.
ஏனென்றால் ஒருவன் கடினமாய் பிரயாசப்படுகிறவனாய் உழைக்கிறவனாய் இருந்தான்.
So just because you say God will do for me everything he did for Jesus.
ஆகவே தேவன் இயேசுக்கு எது செய்தார் அதை எனக்கும் செய்வார் என்று நாம் சொல்கிறோம்.
That is true.
அது உண்மைதான்.
But we won't all reach the same level spiritually, all of us.
ஆனாலும் நாம் எல்லாருமே ஆவிக்குரிய ஒரே நிலையை அடைவதில்லை.
Because some may be more radical and wholehearted in wanting it.
ஏனென்றால் சிலர் இது தேவை என்று சொல்லி அதிலே மிகவும் தீவிரமாய் இருக்கிறார்கள்.
And some are not. They are casual.
சிலர் ஏனோதானோ என்று இருக்கிறார்கள்.
See, I have seen this with different children.
பல பிள்ளைகளிடத்தில் இதை பார்த்திருக்கிறேன்.
I've observed many children in many churches now.
பல சபைகள் இருக்கிறது, பல சபைகளிலே பல பிள்ளைகள் எப்படி இருக்கிறார் என்பதை நான் கூர்ந்து கவனித்திருக்கிறேன்.
There can be two children who are equally intelligent.
இரண்டு பிள்ளைகள் இருவருமே ஒரே விதமான புத்தி கூர்மையுடையவர்களா இருக்கிறார்.
Yet one does very well in his school and the other does not do well.
ஆனால் ஒருவன் பள்ளியில் நன்றாக படிக்கிறான், இன்னொரு உலகவா படிப்பதில்லை.
Why is that?
ஏன் அப்படி?
Because intelligence alone is not enough.
புத்தி கூர்மை இருந்தால் மட்டும் போதாது.
You have to work hard.
கடினமாய் உழைக்க வேண்டும்.
So in the same way spiritually,
அதே விதமாக ஆவிக்குரிய ரீதியிலே,
God will do everything for us that he did for Jesus.
இயேசுக்கு எதெல்லாம் செய்தார் அதை தேவன் நமக்கும் செய்வார்.
But we have to fulfill the conditions that he fulfilled.
ஆனால் அவர் நிறைவேற்றிய நிபந்தனைகளை நாமும் நிறைவேற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
For example,
உதாரணமாக,
why did God exalt Jesus and give him a name above every name?
இயேசுவை எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்து எல்லா நாமத்துக்கும் மேலாக எப்படி அவரை உயர்த்தினார் தேவன்?
Now people who haven't read the scriptures will say, well, he is the son of God, so naturally when he went back to heaven he was given that name.
அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தபடினாலே தேவன் இயேசுக்கு அப்படி செய்தார் என்று சொல்லி வேதத்தை அறியாதவர்கள் சொல்வார்கள்.
But those who know the Bible,
அவர் வேதத்தை அறிந்தவர்களோ,
will say, no, not because of that.
இல்லை இல்லை அதனால இல்லை என்று சொல்வார்கள்.
That's how it was before he came to this earth.
பூமிக்கு வருவதற்கு முன்பதாக அப்படித்தான் இருந்தது.
But after he became a man,
அவர் மனிதனாய் மாறின பிறகு,
Philippians 2,
பிலிப்பியர் 2 அதிகாரம்,
we are told,
நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம்,
when he went back to heaven as a man,
அவர் மனிதனாய் பரலோகத்துக்கு சென்ற பொழுது,
when he left earth he was, when he left heaven he was not a man,
அவர் பரலோகத்தை விட்ட பொழுது மனிதனாக இல்லை,
he was eternally equal with God the Father, Son and the Holy Spirit forever.
அவர் நித்திய நித்தியமாக தேவனுக்கு சமமாக இருந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நித்திய நித்தியமாக இருந்தவர்கள்.
There was no man in heaven.
பரலோகத்திலே மனிதனே அப்பொழுது இல்லை.
The Son of God came to earth.
தேவகுமாரன் பூமிக்கு வந்தார்.
And became a man when he came into Mary's womb.
மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் ஒரு மனிதனாய் மாறினார்.
Then he lived on earth as a man and went back to heaven as a man.
அவர் இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்து பரலோகத்திற்கு ஒரு மனிதனாக அவர் சென்றார்.
Now how can a man be exalted to sit at the right hand of God?
எப்படி ஒரு மனிதன் பரலோகத்திலே பிதாவுடைய வலது பார்சல் உட்காரக்கூடிய அளவுக்கு உயர்த்தப்பட முடியும்.
That's not the same as Jesus sitting there before he came to the earth.
அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக உட்கார்ந்திருந்தாரே, அந்த உட்கார்ந்ததற்கும் இப்பொழுது உட்கார்ந்திருப்பதற்கும் வித்தியாசம்
உண்டு. Because now he's a man.
இப்பொழுது அவர் ஒரு மனிதனாக இருக்கிறார்.
Philippians 2 says.
பிலிப்பியர் 2 சொல்கிறது.
About his humility.
அவருடைய தாழ்மை.
That he humbled himself and became a man, verse 6.
ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் மனுஷர் ரூபமாய் மாறி தம்மை தாழ்த்தி மனுஷர் ரூபமாய் மாறினார்.
Then he went one step lower and became a slave.
அதற்கு பிறகு மீண்டுமாய் ஒரு படி கீழே போய் அவர் ஒரு அடிமையாக மாறினார்.
Verse 7.
ஏழாம் வசனம்.
And then he went one more step lower.
இன்னும் ஒரு படி கீழே சென்றார்.
And became a criminal crucified on the cross.
அவர் ஒரு அக்கிரமக்காரர்ல ஒருவராக அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார்.
There are 3 steps of humility there.
இங்கே தாழ்மைக்கு 3 படிகள் இருக்கிறது.
And crucifixion was the worst form of killing ever invented by man.
இதுவரை கொல்லப்படுவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட வழிகளிலே மிகவும் கொடூரமான ஒரு வழி என்னவென்றால் சிலுவையிலே அறையப்படுதல்.
And my wife was telling me one day that Jesus waited till crucifixion was discovered before he came to the earth.
ஒருநாள் என்னுடைய துணைவியார் நடத்திலே இப்படி சொன்னார்கள், சிலுவை மரணம் என்ற ஒரு மரணத்தை கண்டுபிடிக்கும் வரைக்கும் இயேசு அவர் நித்தியத்திலே காத்துக் கொண்டிருந்தார்.
Otherwise he would not have been crucified.
இல்லாவிட்டால் அவரை சிலுவையில் அறையப்பட்டிருக்க முடியாது.
Supposing he had come to the earth in the time of Abraham and died for the sins of the world.
ஆபிரகாமின் நாட்களிலே இயேசு பூமிக்கு வந்திருந்து மனிதனுடைய பாவத்துக்காக மரித்திருந்திருப்பார். ஆனால்
they would have probably stoned him to death or something like that.
ஒருவேளை அவரை கல்லெறிந்து கொன்றிருப்பார்கள்.
How did the cross become a symbol of Christianity?
இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்கு சிலுவை எப்படி ஒரு அடையாளமாக மாறியது?
Because he was crucified on a cross.
அவர் சிலுவையில் அறையப்பட்டது நிமித்தமாய்.
But that form of crucifixion was not invented by the Egyptians or the Babylonians.
எகிப்தியர்களினாலோ அல்லது பாபிலோனியர்களினாலோ இவ்விதமான மரண தண்டனை அப்பொழுது கண்டுபிடிக்கப்படவில்லை.
Any of the world great empires like Greece
அல்லது கிரேக்க ராஜ்யம்.
But the Romans invented it.
ஆனால் ரோமர்கள் இவ்விதமான ஒரு தண்டனையை கண்டுபிடித்தார்கள்.
And then Jesus came.
அப்பொழுது இயேசு வந்தார்.
Then only he could be crucified.
அப்பொழுது மட்டுமே அவர் சிலுவையில் அறையப்பட முடியதா இருந்தது.
And because he went so low, and I think in the history of humanity that's the worst type of death you can give to anybody.
மனித சரித்திரத்திலே மிகவும் கொடூரமான ஒரு தண்டனை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அதுதான் சிலுவையிலே அறையப்பட்டு மரிக்கக்கூடிய மரணம்.
Because he doesn't die for 6 hours. After 6 hours the thieves had not yet died.
6 மணி நேரமாகியும் அங்கே மரிக்கவில்லை. அந்த கள்ளர்கள் மரிக்காமலே அங்கிருந்து தொங்கிக் கொண்டிருந்தார்கள்.
Jesus died because he had already been beaten and hammered so much before that.
இயேசு மரித்து விட்டார் என்று சொன்னால் அதுக்கு முன்பதாகவே எவ்வளவோ அவர் அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார்.
The thieves had not died even after 6 hours of hanging there.
அங்கே அந்த கள்ளர்கள் 6 மணி நேரம் தொங்கிய பிறகும் அவர் மரிக்காமல் இருந்தார்.
It was a crime, it was a punishment given to the worst criminals.
மிகவும் மோசமான கொடுமையான குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை.
Slaves were not crucified.
அடிமைகள் சிலுவையில் அறையப்படுவதில்லை.
Criminals were lower than slaves.
ஆகவே இந்த குற்றவாளிகள் அடிமைகளை காட்டிலும் கீழானவர்களாக இருந்தார்.
Jesus became a man.
அவர் இயேசு மனிதனாய் மாறினார்.
A slave.
அடிமையாய் மாறினார்.
Then equal to criminals.
இப்போ அவர் குற்றவாளிக்கு சமமாய் மாறினார்.
Therefore verse 9.
ஆகவே 9வது வசனத்திலே
God exalted him and gave him a name above every name.
தேவர் எல்லாவற்றுக்கும் மேலான மேலாகவே உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நாமத்தை கொடுத்தார்.
The same law that applies to us applied to him.
ஆகவே நமக்கு எந்த விதி பொருந்துகிறதோ அதே விதி அவருக்கும் பொருந்தியது.
What is that?
அது என்ன?
It is written in James 4 verse 10.
யாக்கோபு 4:10 எழுதப்பட்டிருக்கிறது.
Humble yourself in the presence of the Lord and he will exalt you.
யாக்கோபு 4:10 வாசிக்கிறோம், கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
And again in 1 Peter 5.
மீண்டும் 1 பேதுரு 5வது அதிகாரத்திலே
and verse 6.
ஆறாம் வசனத்திலே
humble yourself in the presence of mighty hand of God and he will exalt you.
தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கிருங்கள் அவர் உங்களை உயர்த்துவார்.
That's what Jesus did.
இதைத்தான் இயேசு செய்தார்.
As much as God allowed him to go down.
எந்த அளவுக்கு அவர் கீழே போக முடியாது தேவன் அனுமதித்தாரோ.
Man.
மனிதன்.
Slave.
அடிமை.
Criminal.
குற்றவாளி.
No complaint.
எந்த புகாரும் அவர் சொல்லவில்லை.
Accepted it.
அவர் அதை ஏற்றுக்கொண்டார்.
That means he said this is the mighty hand of God that has allowed these people to treat me like a criminal.
தேவனுடைய பலத்த கரம் அதுதான் இந்த மக்கள் என்னை ஒரு அக்கிரமக்காரனை போல இனி நடத்துவதற்கு அனுமதித்தது என்று அவர் விசுவாசித்தார்.
Okay, I accept it.
சரி, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன்
என்று சொன்னார். I will not complain.
நான் இதை குறித்து புகார் சொல்ல மாட்டேன்.
God exalted him.
தேவன் அவரை உயர்த்தினார்.
He'll exalt us too.
அவர் நம்மை உயர்த்துவார்.
So if he's not exalting us, it's because he sees that you're not willing to humble yourself in some area.
அவர் நம்மை உயர்த்தவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் நம்மை தாழ்த்துவதற்கு மனமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதாகும்.
We need to understand what exalting means.
உயர்த்துவது என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
In the world, exalting means becoming some minister or king or president or something.
இந்த உலகத்தில் உயர்த்தப்படுவது என்று சொன்னால் ஒரு அமைச்சராகவோ அல்லது ஒரு ராஜாவாகவோ மாறுவது.
Or in your job, you become manager or CEO or something.
அல்லது வேலை என்று வரும்பொழுது மேலாளர் அல்லது சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசராக மாறுவது.
Or in a school to become a principal or something like that.
அல்லது பள்ளி என்று சொன்னால் அதுக்கு தலைமை ஆசிரியராக மாறுவது.
Or in a church to become an elder.
அல்லது சபை என்று சொன்னால் ஒரு மூப்பராக மாறுவது.
But that is not the type of exaltation that Jesus was looking for.
ஆனால் இயேசு இவ்விதமான உயர்த்துதலுக்கு அவர் காத்துக் கொண்டிருந்ததில்லை.
They tried to make him a king, he ran away.
அவரை ஒரு ராஜாவாக மாற்ற முடியாது முயற்சித்தாலும் அவர் ஓடிவிட்டார்.
The exalting that I see here is God is going to exalt me over sin.
இங்கே நான் பார்க்கக்கூடிய உயர்த்துதல் என்னவென்றால் பாவத்துக்கு மேலாக அவர் உயர்த்துவது.
He is going to exalt me over all the lusts in my flesh to which I was a slave.
நான் அடிமையாக இருந்த என்னுடைய சரீரத்தின் எல்லா இச்சைகளுக்கு மேலாக என்னை உயர்த்த போகிறார்.
See, once upon a time my lusts were my master.
ஒரு காலத்திலே என்னுடைய இச்சைகள் தான் என்னுடைய எஜமான இருந்தது.
Whatever they told me to do, I do it.
அந்த இச்சைகள் என்னெல்லாம் என்னை செய்ய முடியாது சொன்னதோ அதெல்லாம் நான் செய்தேன்.
I was a slave.
நான் ஒரு அடிமை.
They told me to get angry, I'd get angry.
கோபப்படு என்று சொன்னால் கோபப்பட்டேன்.
Tell me to lust with my eyes, I would lust with my eyes.
கண்களினால் இச்சை என்று சொன்னால் இச்சித்தேன்.
Do something unrighteous.
அநீதியான ஒன்றை செய் என்று சொன்னால்
cheat in an exam.
பரீட்சையிலே காப்பி அடி என்று சொன்னால்
sign a false statement to get some more money.
அதிக பணம் சம்பாதிப்பதற்காக பொய்யான வாசகத்திலே கையெழுத்திடுவது.
And I would obey just like you.
உங்களை போலவே நானும் அப்படி கீழ்ப்படிந்து கொண்டிருந்திருப்பேன்.
Now it says God will exalt me.
இப்பொழுது தேவனை உயர்த்துவார் என்று சொன்னால்
that means these lusts who ruled me are now going to be my slaves.
இதுவரை என்னை ஆண்டு கொண்டிருந்த அந்த இச்சைகள் இனிமேல் எனக்கு அடிமைகளாக இருக்க போகிறது.
Do you want that type of exaltation?
உங்களுக்கு இவ்விதமான உயர்த்துதல் வேண்டுமா?
Or do you want to be just an elder in a church?
அல்லது ஒரு சபையில் நான் மூப்பராக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா?
Or a music leader?
அல்லது இசை கருவியை வாசிக்கக்கூடிய
தலைவராய்? I have no interest in being an elder in a church.
எனக்கு எந்த ஒரு சபையில் மூப்பராக இருப்பதற்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை.
I want to rule over my lusts.
ஆனால் நான் இந்த இச்சைகளை ஆண்டு கொள்ள விரும்புகிறேன்.
When that desire becomes uppermost in your mind,
இந்த வாஞ்சை மனதிலே மேலோங்கி நிற்குமானால்
Lord, I'm not looking for any earthly exaltation.
ஆண்டவரே, பூமிக்குரிய உயர்த்துதலை நான் பார்ப்பதில்லை.
But over all these things I've been a slave to for so many years.
ஆனால் இவ்வளவு ஆண்டுகளாக நான் அடிமையா இருந்தேன் இந்த எல்லா காரியங்களுக்கும் மேலாக நான் உயர்த்தப்பட வேண்டும்.
You humble yourself before God, he will exalt you.
உங்களை நீங்களே தாழ்த்தும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார்.
So the same laws that apply to us apply to Jesus.
ஆகவே நமக்கு எவ்விதமான விதிகள் எல்லாம் பொருந்துமோ அதே விதிகள் இயேசுக்கும் பொருந்தது.
For example,
உதாரணம்,
if I were to ask you, why did God hear Jesus' prayers?
ஏன் இயேசுவின் ஜெபத்திற்கு பிதாவானவர் பதில் கொடுத்தார்?
If I understand that, I can understand how he will hear my prayers.
அதை நான் விளங்கிக் கொண்டேன் என்று சொன்னால் என்னுடைய ஜெபத்துக்கும் எப்படி அவர் பதில் தருவார் என்பதை விளங்கிக் கொள்வேன்.
It's the same law.
அதே விதிதான்.
What he did for Jesus, he'll do for me if I fulfill the same condition.
இயேசுக்கு என்ன செய்தாரோ அதை எனக்கும் செய்வார் எப்பொழுது என்று சொன்னால் அந்த நிபந்தனைகள் எல்லாம் நான் நிறைவேற்றும் பொழுது.
Now some people just read here the first part of it. Whatever he did for Jesus, he'll do for you.
சிலர் இந்த வாசகத்தின் முதல் பகுதியை மட்டும் கேட்கிறார்கள், இயேசுக்கு என்ன செய்தாரோ எனக்கும் செய்வார் என்று.
He exalted him above every name, he'll exalt me and give me a name above every.
அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் எனக்கும் அப்படியே செய்வார்?
No.
இல்லை.
He fulfilled a condition and therefore he was exalted.
அவர் அந்த நிபந்தனை நிறைவேற்றினபடினாலே பிதாவானவர் இயேசு உயர்த்தினார்.
Okay, he into Hebrews 5.
எபிரேயர் 5 ஆம் அதிகாரம்.
Why did God hear Jesus' prayers?
இயேசுவின் ஜெபத்தை பிதாவானவர் ஏன் கேட்டார்?
Hebrews 5:7.
எபிரேயர் 5:7.
In the days of his flesh.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே.
How long was that?
அது எவ்வளவு நாட்கள்?
33.5 years.
33 வருடங்கள்.
This is not referring to Gethsemane, which was the last day of his flesh.
அவருடைய மாம்சத்தின் கடைசி நாள் கெத்செமனே குறித்து சொல்லப்படவில்லை.
No.
இல்லை.
This is 33 years.
33 ஆண்டுகள்.
He offered up prayers and supplication with loud crying and tears.
அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார்.
Do you know how Jesus prayed?
Yes, எப்படி ஜெபித்தார்
தெரியும்? Not always.
எப்பொழுதும் அப்படி இல்ல.
In public he never prayed like this.
பொதுபடியாக வெளியரங்கமாக அப்படி செய்ததில்லை.
I don't think we should pray publicly with loud crying and tears.
நாமும் பொதுபடியிலே பொதுவான இடங்களிலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபிக்க வேண்டும் என்று தேவையில்லை.
That will only give us some honor. Oh, what a humble fervent.
அப்படி ஜெபித்தால் அது உங்களுக்கு ஒரு கணத்தை தான் கொடுக்கும். ஓ, இவ்வளவு எவ்வளவு தாழ்மையான சகோதரர் என்ற கணம்.
No, we don't want to weep in public and get honor.
நாம் பொதுபடியிலே நாம் அழுது அதன் மூலமாக கணத்தை தேட வேண்டும் என்று தேவையில்லை.
Some preachers have that ability to produce tears and everybody feels moved for that.
சில பிரசங்கியார்களுக்கு அவிதமான திறமை இருக்கிறது. பிரசங்கிக்கும் பொழுது அப்படியே அழுது கொண்டு பிரசங்கித்து எல்லாரையும் ஆசைத்து விடுவார்கள்.
I have never had that desire.
எனக்கு அப்படிப்பட்ட ஆசை இதுவரை வந்ததே இல்லை.
I see, if I move people, it must be by the Holy Spirit, not by my tears.
நான் ஜனங்களை அசைக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கண்ணீரினாலே அல்ல, ஆனால் பரிசுத்த ஆவியானவராலே மட்டுமே.
Where did Jesus pray like this?
எங்கே இயேசு இப்படி ஜெபித்தார்?
Must have been in secret.
அந்தரங்கத்திலே தான் அவர் ஜெபித்தார்.
Then we understand why we read in the Gospels that he used to go to the wilderness.
அப்பொழுது நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஏன் அடிக்கடி அவர் ஒன்னாந்தரத்துக்கு சென்றார்.
Because you know in Nazareth the houses were all like this, close to each other, closer than this.
நாசரேத்திலே வீடுகள் எல்லாம் நெருக்கமாக இருக்கும்.
And if he cries out there, people will wonder what's happening in this house.
அந்த வீட்டிலே இருந்து அவர் சத்தம் போட்டிருந்தால் எல்லாம் என்ன நடக்கிறது என்று ஆச்சரியப்பட்டு வந்து பார்த்தார்.
He used to go to the wilderness.
ஆகவே அவர் ஒன்னாந்தரத்துக்கு செல்வார்.
Prayed with loud crying and tears.
அங்கே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ண முடியாக.
I said, Lord,
ஆண்டவரே,
there's no wilderness near Bangalore. What do I do?
பெங்களூர்ல ஒன்னாந்தரம் இல்லையா ஆண்டவரே, நான் இங்கே என்ன செய்வது?
How to pray with loud crying and tears if that is the way God hears our prayer?
நம்முடைய ஜெபத்துக்கு இப்படி தான் தேவன் பதில் கொடுப்பார் என்று சொன்னா நான் எப்படி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் எங்கே ஜெபிப்பது?
And the Lord taught me.
ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார்.
That you can pray with loud crying and tears in your heart without even opening your mouth.
வாயை திறக்காமலேயே உள்ளத்திலேயே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நீ விண்ணப்பம் பண்ணலாம் என்று ஆண்டவர் சொல்லி கொடுத்தார்.
It's a fervency. You can weep in your heart without tears in your eyes.
நீ கண்களிலே கண்ணீர் வராமலேயே உள்ளத்திலே அழ முடியும்.
And particularly when you are fast asleep at night and everybody in the house is asleep.
நீங்க இரவிலே எல்லாரும் நன்றாக அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.
And everything is dark.
எல்லாம் இருட்டாக இருக்கிறது.
If there are tears in your eyes, nobody will see it. You don't get any honor.
அங்க நீங்க கண்ணீர் விட்டீர்கள் என்று சொன்னால் யாரும் உங்களுக்கு கணத்தை கொடுக்க போவதில்லை.
And you don't disturb anybody.
யாரையும் நீங்கள் தொந்தரவு செய்வதில்லை.
And you can cry out in your heart and there may be tears in your eyes. It's okay.
உள்ளத்திலே நீங்கள் கதறலாம். அப்பொழுது ஒருவேளை கண்ணீரில் கண்ணீரும் வரலாம்.
We can pray like that.
அதுபோல நாம் ஜெபிக்க முடியும்.
Anywhere.
எங்க இருந்தாலும்.
And what was he praying for?
அவர் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்?
Compare that with the things we pray for.
அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த காரியங்களுக்கும் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க காரியங்களுக்கும் ஒப்பிட்டு பார்ப்போம்.
We pray for promotion in a job.
நாம் வேலை உயர்வுக்காக ஜெபிக்கிறோம்.
And I sometimes get emails from people.
சில சமயத்தில் எனக்கு மக்களிடத்திலிருந்து எனக்கு இமெயில் வருகிறது.
No interest in victory over sin.
அவளுக்கு கொஞ்சம் கூட பாவத்திலிருந்து வெற்றி பெற விடுதலை அடைய வேண்டும் என்ற விருப்பம் இல்லை.
Brother, I am doing this examination, pray for me.
சகோதரனே, நான் இந்த தேர்வு எழுதுகிறேன், எனக்காக ஜெபியுங்கள்.
I am going for this job, pray for me.
இந்த வேலைக்காக போகிறேன், எனக்காக ஜெபியுங்கள்.
All earthly things.
எல்லாம் பூமிக்குரிய காரியங்கள்.
Jesus was not praying for any of those things.
இயேசு இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியத்துக்காகவும் ஜெபித்ததில்லை.
Please help me to build a house.
எனக்கு வீடு கட்ட உதவி செய்யுங்கள்.
No. He was praying to be saved from spiritual death.
ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமே என்று அவர் ஜெபித்தார்.
Because it says there.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
He prayed to be saved from death.
மரணத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய் அவர் ஜெபித்தார்.
Now there are only two types of death in the Bible, physical and spiritual.
வேதத்திலே இரண்டே விதமான மரணங்கள், ஒன்று ஆவிக்குரிய மரணம், ஒன்று சரீர மரணம்.
Which death was he praying to be saved from?
இங்கே எந்த மரணத்திலிருந்து அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தார்?
Well, we can find out that.
அதை நாம் கண்டுபிடிக்கலாம்.
Because it says his prayer was heard.
இங்கே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று வாசிக்கிறோம்.
We know he was not saved from physical death.
சரீர மரணத்திலிருந்து அவர் காப்பாற்றப்படவில்லை.
Because it cannot be that, because his prayer, that prayer would not have been heard.
அப்படி இருக்குமே என்று சொன்னால் அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை.
This is a prayer that was heard.
இங்கே பார்க்கிற ஜெபம் கேட்கப்பட்ட ஜெபம்.
So he was talking about spiritual death.
ஆகவே அவர் ஆவிக்குரிய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டார்.
So the question comes.
ஆகவே இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது.
Was Jesus in danger of spiritual death?
ஆவிக்குரிய மரணம் என்ற அபாயத்தில் இயேசு இருந்தாரா?
Some people say no.
சிலர்களே என்று சொல்கிறார்கள்.
What do you know about Jesus?
இயேசு பற்றி என்ன தெரியும்?
You got ideas. He has to be like this, so he cannot have faced spiritual death.
அவர் இப்படி எல்லாம் இருந்திருக்கிற அப்படின்னாலே அவர் ஒரு காலம் ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கக்கூடிய அபாயத்தில்
இல்லை என்று சொல்வார். I tell you, I know nothing about Jesus except what's written in the Bible.
எனக்கு இயேசுவை பற்றி என்ன வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதை தவிர வேறு ஒன்றுமே எனக்கு தெரியாது.
I mean, if the Bible was not there, I wouldn't even know that he came to earth as a man.
வேதமே இல்லை என்று சொன்னால் இயேசு மனிதராக வந்தார் என்பதை கூட எனக்கு தெரியாது.
So I have to accept everything the Bible tells me about Jesus, not just that he was born of Mary and came as a man.
ஆகவே ஏதோ இயேசு மரியாள் மூலமாக இந்த பூமியில வந்தார், மனிதனாக வந்தார் என்பது மட்டுமல்ல, அதை மட்டும் விசுவாசிப்பதல்ல, இயேசுவை குறித்து என்னவெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்க வேண்டும்.
He was in danger of spiritual death.
அவர் ஆவிக்குரிய மரணம் என்னும் அபாயத்தில் இருந்தார் என்பதை வேத வசனத்தின் மூலமாக நான் பார்க்கிறேன்.
That is how much of a man he became.
அந்த அளவுக்கு மனிதனாக அவர் மாறினார்.
You and I are in danger of spiritual death every single day.
நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய மரணம் அடைவதற்குரிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம்.
Spiritual death is a final result of sin.
ஆவிக்குரிய மரணம் என்பது பாபத்தினுடைய விளைவு.
Let's turn for a moment to James chapter 1.
யாக்கோபு 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
It says here,
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது,
we are first tempted.
முதலாவது நாம் சோதிக்கப்படுகிறோம்.
Verse 14.
14th verse.
Tempted.
சோதிக்கப்படுகிறோம்.
In Jesus' case, he was tempted by the devil.
இயேசுவுடைய விஷயத்திலே அவர் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார்.
Temptation.
சோதனை.
When I yield to that temptation, it gives verse 15, it gives birth to sin.
அந்த சோதனைக்கு நான் விட்டு கொடுப்பேன் என்று சொன்னால் அது பாவத்தை பிறப்பிக்கும். 15th verse.
There has to be a union between that temptation and my mind.
அந்த சோதனைக்கும் என்னுடைய மனதிற்கும் இரண்டும் ஒன்றாக சேர வேண்டும்.
See, because I have lived, you and I have lived according to our lusts for so many years.
எவ்வளவு ஆண்டுகளாக நீங்களும் நானும் நம்முடைய இச்சையின்படியே வாழ்ந்து வந்தபடியாலே,
we are tempted by our lusts also.
நம்முடைய இச்சையினாலேயும் கூட நாம் சோதிக்கப்படுகிறோம்.
And by the devil.
பிசாசினாலும் சோதிக்கப்படுகிறோம்.
Jesus had never lived according to his lusts.
இயேசு ஒரு காலம் தன்னுடைய இச்சையின்படி
வாழவில்லை. According to desires, human desires.
மனுஷிக ஆசையின்படி அவர் வாழவில்லை.
Not even once.
ஒருமுறை கூட இல்லை.
He was tempted by the devil.
அவர் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார்.
The same temptation.
இதே விதமான சோதனைகள்.
Every temptation that came to us came to him.
நமக்கு வந்த ஒவ்வொரு சோதனைகளும் அவருக்கும் வந்தது.
How it comes is not important, it came to him.
எப்படி வந்தது என்பது முக்கியமல்ல, ஆனால் அவருக்கு வந்தது.
If his mind had agreed with that temptation, he would have sinned.
அவருடைய மனது வந்த சோதனைக்கு ஒத்துக்கொண்டிருந்திருக்குமே ஆனால் அவர் பாவம் செய்திருந்திருப்பார்.
Now here it says, my mind agrees with temptation, I sin.
இங்கே பார்க்கிறோம், நம்முடைய மனது அந்த சோதனையோடு கூட ஒத்துக்கொண்டால் நான் பாவம் செய்கிறேன்.
And he talks about conception and giving birth.
இங்கே நாம் பார்க்கிறது என்னவென்றால், அந்த 15th வசனத்திலே பூரணமா இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும்.
It's like a woman having a baby.
ஒரு ஸ்திரீ குழந்தையை பெறுவதை போல.
The man unites with the woman.
அந்த ஆண் பெண்ணோடு சேர்கிறான்.
Conception.
கருத்தரிக்கிறாள்.
Birth.
பிறப்பு உண்டாகிறது.
Same way, the temptation
சோதனை
unites with my mind.
என்னுடைய மனதில் ஏற்றுக்கொள்கிறேன்.
Conception.
அங்கே கருத்தரிப்பு உண்டாகிறது.
Birth.
பிறப்பு உண்டாகிறது.
If the woman refuses to let the man unite with her.
அங்க ஒரு பெண் எப்பொழுது அந்த ஆணோடு கூட சேர மறுக்கிறாளோ.
No conception.
அங்கே கருத்தரிப்பு இல்லை.
No birth.
பிறப்பும் இல்லை.
So temptation comes and I say no.
ஆகவே சோதனை வரும்பொழுது நான் இல்லை என்று சொல்கிறேன்.
No conception.
அங்கே கருத்தரிப்பு இல்லை.
No sin.
பாவமும் இல்லை.
It's only when you agree to that temptation that you sin.
எப்பொழுது வரக்கூடிய சோதனைக்கு நீங்கள் ஒத்துக்கொண்டு ஆமாம் என்று இசைந்து கொடுக்கிறீர்களோ அங்கே பாவம் உண்டாகும்.
Very important to understand this.
இதை நான் விளங்கிக் கொள்வது முக்கியம்.
So if a temptation comes into my mind.
என்னுடைய மனதிலே ஒரு சோதனை வருகிறது.
It can be the most horrible temptation in the whole world.
இந்த முழு உலகத்திலேயே மிகவும் கொடூரமான, மிகவும் மோசமான ஒரு சோதனையாக இருக்கலாம்.
I don't have to say, oh, what a filthy man I am, what a thought came into my mind.
ஐயோ, எனக்கு மோசமான எண்ணம் வந்து விட்டதே, நான் எவ்வளவு அசுத்தமுள்ள மனிதன் என்று சொல்ல தேவையில்லை.
No.
இல்லை இல்லை இல்லை.
That is like a man pleading with a woman to give herself to him.
தன்னை தன்னிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்க முடியாத ஒரு மனிதன் ஒரு மனுஷனிடத்தில் பரிந்து பேசுவதை போல.
And the woman says no.
அந்த ஸ்திரீ இல்லை என்று சொல்லி
விட்டாள். No. There is no conception.
இல்லை 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 என்று சொல்லும் அளவுக்கு அங்கே கருத்திருப்பு இல்லை.
Let him keep on asking as much as he likes.
அவனுக்கு எவ்வளவு விரும்புகிறானோ அந்த அளவுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கட்டும்.
Let the temptation come. I'll say no.
சோதனை வரட்டும், ஆனால் நான் இல்லை என்று சொல்லி
விடுவேன். No.
இல்லை.
No.
இல்லை.
No conception.
அங்கே கருத்திருப்பு இல்லை.
No sin.
பாவம் இல்லை.
See, you should not feel condemned because some horrible thought came into your mind.
சில மோசமான எண்ணம் உள்ளத்திலே வந்து விட்டு அப்படினாலே உங்களை நீங்களே குற்றமாய் நினைக்க தேவையில்லை. குற்ற உணர்வுடைய தேவை.
Distinguish between temptation and sin.
நீங்கள் பாவத்திற்கும் சோதனைக்கும் உள்ள வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
It's when you yield in your mind
எப்பொழுது மனதிலே நீங்கள் விட்டுக் கொடுக்கிறீர்களோ
conception takes place.
அங்கே கருத்தரிப்பு உண்டாகிறது.
What if you say no?
No என்று சொல்லி இல்லை என்று சொல்லிவிட்டால்
God came.
ஒரு என்ன வருகிறது?
No.
இல்லை என்று சொல்லிவிட்டேன்.
It's like somebody said.
யாரோ ஒருவர் சொன்னார்.
When you see a pretty woman on the road.
சாலையிலே போகும்பொழுது ஒரு அழகான ஸ்திரியை பார்க்கிறீர்கள்.
The first look is temptation.
முதல் பார்வை சோதனை.
The second look is sin.
இரண்டாவது பார்வை பாவம்.
Because you yielded to the temptation.
ஏன்னா அந்த சோதனைக்கு நீங்கள் இப்பொழுது உங்களை விட்டு கொடுத்து விட்டீர்கள்.
But if you don't yield to it, you can't walk on the road without seeing anything.
நீங்கள் யாரையுமே பார்க்காமல் ரோட்ல நடக்க முடியாது.
Temptation will be there.
ஆகவே சோதனை இருக்கத்தான் செய்யும்.
But when your mind says, hey, that's something you must enjoy for a little while.
நீ இதை கொஞ்ச நேரம் சந்தோஷிக்க வேண்டும் என்று உங்கள் மனது சொல்கிறது என்றால்
that's where sin comes.
அங்கேதான் பாவம் வருகிறது.
I say this so that you can be freed from condemnation that comes through temptation.
ஆகவே சோதனையின் மூலமாய் வரக்கூடிய அந்த குற்ற உணர்வுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக நான்
சொல்கிறேன். Because if you say no bad thought must come to my mind.
எந்த கெட்ட எண்ணமும் என் மனதுக்குள்ள வரவே கூடாது என்று சொன்னால்
then you have to wait till you go to heaven.
பரலோகத்துக்கு போகும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும்.
Because bad thoughts came even into the mind of Jesus as temptation.
ஏனென்றால் மோசமான எண்ணம் கெட்ட எண்ணம் இயேசுவின் மனதிலேயும் சோதனையாக வந்தது.
Turn the stones into bread.
கல்லுகளை அப்பமாகும்படி செய்யும்.
That is a sin.
அது ஒரு பாவம்.
The devil put that thought into Jesus mind.
அந்த எண்ணத்தை இயேசுனுடைய மனதிலே பிசாசு போட்டார்.
Jesus said no.
இயேசு இல்லை என்று சொல்லிவிட்டார்.
Or commit suicide.
தற்கொலை செய்து கொள்.
Is that a sin?
அது பாவமா?
Jesus was tempted.
இயேசு சோதிக்கப்பட்டார்.
Jump off the roof of the temple.
அந்த தேவாலயத்தின் மேலிருந்து உப்பரிலிருந்து குதி.
That roof was much higher than 2-3 stories.
அந்த 2-3 மாடி கட்டடங்களை விட உயரமானது அந்த தேவாலயத்தினுடைய அந்த உச்சி.
You're on top of some building and you're tempted to jump off. That is suicide.
அங்க இருந்து கீழே விழுந்து விழ வேண்டும் என்று சோதிக்கப்படுகிறது தற்கொலை என்ன?
Jesus was tempted to suicide. He said no.
இயேசுவும் அப்படி சோதிக்கப்பட்டார் ஆனாலும் இல்லை என்று மறுத்து விட்டார்.
Or think of the worst possible temptation.
மிக மோசமான இருக்கக்கூடிய மோசமான சோதனை எண்ணி பாருங்கள்.
Bow down and worship the devil.
சாத்தானை பிசாசை வணங்குவது தலைவணங்கி அவனை கும்பிடுவது.
I have never been tempted like that till today.
இன்றுவரை நான் அப்படி சோதிக்கப்பட்டதே இல்லை.
But Jesus was tempted.
இயேசு சோதிக்கப்பட்டார்.
Worship the devil.
பிசாசை ஆராதி.
Said no.
இல்லை என்று சொல்லிவிட்டார்.
There are some human beings tempted like that in some places.
சில இடங்களிலே இப்படிப்பட்ட சோதனையிலே சில ஆண்கள் இருக்கிறார் மனிதர்கள் இருக்கிறார்கள்.
In order to be tempted like this, like all men, Jesus was allowed to be tempted in all areas.
எல்லாரை போலும் சோதிக்கப்படும்படியாக இயேசும் எல்லாவிதமான சோதனைகளுக்குள்ளாகவும் எடுத்து செல்லப்பட்டார்.
So think of the worst possible temptation, worshiping the devil.
ஆகவே பிசாசை வணங்குவது என்கிறதான மிகவும் மோசமான ஒரு சோதனை எண்ணி பாருங்கள்.
So what if he was tempted? He said no.
இயேசும் சோதிக்கப்பட்டார் அதனால என்ன அவர் இல்லை என்று மறுத்து விட்டார்.
It's very important for you to remember that even the worst thought that comes into your mind, if you reject it, you have not sinned.
உங்கள் மனதிற்குள்ளாக வரக்கூடிய மிக மோசமான எண்ணத்தை நீங்கள் மனதிலே தள்ளி விட்டால் நீங்கள் பாவம் செய்வதில்லை.
But if you enjoy it and consider it for some time and then reject it, then you have sinned.
நீங்கள் ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணி சுவைத்து அதை நீங்கள் சந்தோஷிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் பாவம் செய்கிறீர்கள்.
Jesus' rejection of temptation was immediate.
இயேசு சோதனைக்கு மறுப்பு தெரிவித்தது உடனடியாக.
The devil said something, he said no.
பிசாசு ஏதாவது ஒன்று சொல்லும்போது இயேசு உடனே
another time no.
இன்னொரு முறையும் இல்லை.
Even if the devil came through a man.
ஒரு மனிதன் மூலமாக பிசாசு வந்த பொழுதும்
கூட. The devil came to Eve directly, but he came to Adam through Eve.
பிசாசு நேரடியாக ஆதாம் இடத்திலே வரவில்லை. ஏவாளின் மூலமாக பிசாசு வந்தான்.
To Eve he came directly.
ஆனால் ஏவாளின் இடத்தில் நேரடியாக வந்தான்.
So the devil can come directly or through somebody.
ஆகவே பிசாசு நேரடியாகவும் வரலாம் அல்லது யார் மூலமாகவும் வரலாம்.
Very often he will come to you through your loved ones like Eve.
அடிக்கடி எப்படி ஆதாமுக்கு ஏவாள் மூலமாக வந்தானோ அதே போல நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறோம் அவர்கள் மூலமாக பிசாசு வருவான்.
Your father and mother will cry and say please don't do that, you will hurt us so much.
அழுவார்கள். நீ இதை தயவு செய்து செய்ய வேண்டாம்ப்பா என்று சொல்லி அழுவார்கள் கண்ணீர் விடுவார்கள்.
We are trying so much to get a good partner for you. Here is a good person. He's an unbeliever but doesn't matter, he's a good person.
உனக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்களும் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். இங்கே நல்ல பொண்ணு அல்ல நல்ல மாப்பிள்ளை ஆனால் அவிசுவாசி அவ்வளவுதான், தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கோ.
Please don't make us cry in our old age.
எங்களுடைய வயதான காலத்தில் எங்களை அழ வைக்காதேப்பா, கண்ணீர் சிந்த விடாதேப்பா.
Whose voice is there asking you to marry an unbeliever?
ஒரு அவிசுவாசியை திருமணம் செய் என்று சொல்லக்கூடிய சத்தம் யாருடைய சத்தம்?
It comes through your parents.
உங்கள் பெற்றோரின் மூலமாக வருகிறது.
You say no.
இல்லைன்னு சொல்ல வேண்டாம்.
I love my parents but I love God more than my parents.
என்னை அப்பா அம்மாவை நேசிக்கிறேன் ஆனாலும் அவர்களை காட்டிலும் அதிகமாக நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்.
We don't have to obey our parents where they ask us to disobey God.
தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இரு என்று பெற்றோர் சொல்லும்போது அதற்கு நாம் கீழ்ப்படிய தேவையில்லை.
So distinguish between temptation and sin in your life.
ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கும் சோதனைக்கும் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பார்க்க வேண்டும்.
So it says in James,
யாக்கோபிலே வாசிக்கிறோம்,
temptation,
சோதனை,
next step sin,
அடுத்த படி பாவம்,
and verse 15,
15வது வசனம்,
sin when it's finished, death.
பாவம் பூரணமாகும் பொழுது மரணம்.
So here it is.
இங்கே பார்க்கலாம்,
temptation,
சோதனை,
sin,
பாவம்,
death,
மரணம்,
spiritual death,
ஆவிக்குரிய மரணம்.
Hebrews 5,
எபிரேயர் 5வது அதிகாரம்,
Jesus prayed to the Father to save him from spiritual death.
ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தம்மை விடுவிக்க முடியாக இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்தார்.
That means he asked him to save him from sin because sin always brings death.
அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பாவத்திலிருந்து தன்னை விடுதலையாக்க முடியாது ஜெபித்தார் என்று சொன்னால் பாவம் தான் மரணத்தை கொண்டு வருகிறது.
Romans 6:23, the wages of sin is death.
ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம்.
As soon as you sin, death has come.
பாவம் செய்த உடனே மரணம் வந்து விடுகிறது.
That means connection with God is broken. That's the meaning of death.
அவருடைய பொருள் என்னவென்றால் தேவனோடு உள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது.
It's like cutting an electric wire.
ஒரு மின் கம்பியை துண்டிப்பது போல.
Just cut, the light goes off.
மின் கம்பியை துண்டித்து விட்டால் அங்கே விளக்கு அணைந்து விடுகிறது.
Our fellowship with the Father is broken like that with a small sin.
சிறிய பாவம் செய்தாலும் நமக்கு தேவனோடு உள்ள ஐக்கியம் அது துண்டிக்கப்படுகிறது.
You have to reconnect the wires to get the light coming in.
மீண்டுமாய் ஒளி வருவதற்கு நாம் அந்த மின் கம்பி நினைப்பை சரி செய்ய
வேண்டியிருக்கிறது.
ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்பதும்.
So when he prayed he should be saved from spiritual death, he was heard.
ஆகவே அவர் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து என்னை ரட்சியும் என்று கேட்டபொழுது அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது.
And it says here in verse 7,
ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறோம், எபிரேயர் 5:7,
heard because of his godly fear.
தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு.
So will God do everything for me that he did for Jesus?
இயேசுவுக்கு செய்த எல்லா காரியத்தையும் தேவன் எனக்கும் செய்வாரா?
God heard Jesus because of his godly fear.
தேவ பக்தி நிமித்தம் பிதாவானவர் இயேசுவினுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார்.
He will hear me because of my godly fear.
என்னுடைய தேவ பக்தி நிமித்தமாகவும் அவர் என்னுடைய ஜெபத்துக்கும் செவி கொடுப்பார்.
So it's important that we keep that in mind.
ஆகவே இதை மனதிலே வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம்.
Whenever we say God will do for me everything that he did for Jesus.
இயேசுக்கு என்னெல்லாம் செய்தார் அதை எனக்கும் செய்வார் என்று சொல்லும்போது,
if I fulfill the same condition.
எப்பொழுது என்று சொன்னால் அதே நிபந்தனைகளை நானும் நிறைவேற்றும் பொழுது.
If I humble myself.
என்னை தாழ்த்தி.
I'll be exalted like Jesus.
என்னை நான் தாழ்த்தும்போது இயேசு போல உயர்த்தப்படும்.
If I have a godly fear.
எனக்கு ஒரு பயபக்தி உண்டாக இருக்குமானால்,
my prayers will be heard too.
என்னுடைய ஜெபமும் கேட்கப்படும்.
When I have this loud crying and tears in my heart.
என்னுடைய உள்ளத்திலே பலத்த சத்தமும் கண்ணீரும் உண்டாகும் பொழுது.
Not for anything earthly.
பூமிக்குரிய காரியத்துக்காக அல்ல.
Oh my Father, don't let me sin.
ஆண்டவரே, நான் பாவம் செய்ய கூடாதே.
Don't let me sin even a single moment.
ஆண்டவரே, ஒரு கணம் கூட நான் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டுமே ஆண்டவரே.
Please preserve me.
என்னை தயவு செய்து பாதுகாத்துக் கொள்ளும்.
We must have a longing for that.
இதற்காக நமக்கு ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும்.
I heard a joke which I'll tell you.
நான் ஒரு ஜோக்கை கேள்விப்பட்டிருக்கேன்.
In the afternoon meetings sometimes it's good to tell a joke, it wakes everybody up.
மதிய கூட்டங்களிலே இவ்விதமான நகைச்சுவை எல்லாரையும் எழுப்பிடுவதற்கு உதவியா இருக்கிறது.
I can see everybody's awake now.
பிள்ளை எல்லாரும் விழித்துக் கொண்டீர்கள்.
There was a man who prayed like this.
இப்படி ஒரு மனிதன் ஜெபித்தாராம்.
Lord, for the last 8 hours.
ஆண்டவரே, கடந்த 8 மணி நேரமாக
I have not sinned.
நான் பாவமே செய்யவில்லை.
Not in third thought, word, deed, anything.
என்னுடைய வார்த்தையிலே, எண்ணத்திலே, கிரியையிலே எந்தவித பாவமும் கடந்த 8 மணி நேரம் செய்யவே இல்லை ஆண்டவரே.
But now I woke up and I'm getting out of bed.
இப்போ நான் விழித்துக் கொண்டேன், படுக்கை விட்டு எழுந்திருக்கிறேன்.
Now I need your help all the time.
இப்பொழுது எனக்கு உம்முடைய உதவி தேவை ஆண்டவரே.
So you see, it's wonderful when we sleep, we don't sin.
அவே, நாம் தூங்கும் பொழுது பாவமே செய்வதில்லை. அது அற்புதமான காரியம்.
As soon as you get out of bed.
நாம் படுக்கையிலிருந்து எழுந்திருத்த மாத்திரத்தில்,
Lord, now I really need your help.
ஆண்டவரே, இப்பொழுது எனக்கு உண்மையாலுமே உம்முடைய உதவி தேவை ஆண்டவரே.
So we pray with loud crying and tears and God will hear us if we have a godly fear.
நமக்கு நாம் பயபக்த நாம் நம்முடைய ஜெபமானது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தேவ பக்தியோடு கூட இருந்தால் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு செவி கொடுப்பார்.
What is the mark of this godly fear?
இந்த தேவ பயபக்தியினுடைய அடையாளம் என்ன?
One mark, one primary mark is I don't want sin to touch me.
அதனுடைய முதல் அடையாளம் பாவம் என்னை தொடவே கூடாது.
However much I am tempted,
நான் எவ்வளவு சோதிக்கப்பட்டாலும் சரி,
God will not allow me to be tempted beyond my ability.
என்னுடைய திறமை திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதற்கு தேவன் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்.
In every temptation there's a way of escape if I want to take it.
ஒவ்வொரு சோதனையிலேயும் தப்பிக்கொள்ள முடியாத ஒரு போக்கு இருக்கிறது, நான் அதை எடுக்க வேண்டும் என்று விரும்பினால்.
I look at it like this.
நான் இப்படி வாசித்திருக்கிறேன்.
1 Corinthians 10:13. God is faithful.
தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
It's a wonderful thing. God is faithful.
தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பது அற்புதமான காரியம்.
He is faithful to ensure that we are never tempted beyond our ability.
நம்முடைய திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்பட இடங்கூடாதபடிக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
That's a promise.
இது ஒரு வாக்குத்தத்தம்.
If he allows you to be tempted beyond your ability, you have to say God is unfaithful.
உங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்பட்டீர்கள் என்று நீங்கள் சொன்னால் தேவன் உண்மையில்லாதவராய் போய்விட்டார் என்று சொல்ல வேண்டும்.
Some believers say, oh brother, this temptation is too much for me.
சில விசுவாசிகள் சகோதரரே, இந்த சோதனை என்னால் தாங்க முடியாத ஒன்று என்று சொல்கிறார்கள்.
Is he okay? Please shout and say, God, you are unfaithful.
ஆம், சரிதான். இப்பொழுது நீங்கள் சத்தம் போட்டு தேவனே, நீர் உண்மையில்லாதவராய் மாறிவிட்டீர் என்று சொல்லுங்கள்.
Oh, he says, no, I won't say that.
அப்படிலாம் சொல்ல மாட்டேன்.
But you are saying that.
நீங்கள் தான் சொல்கிறீர்கள்.
You are saying this temptation is too much for me.
இந்த சோதனையால் தாங்க முடியாத ஒன்று என்று சொல்கிறீர்கள்.
But it says God is faithful, will make sure it's not too much for you.
ஆனால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார்.
So when you say it's too much for me,
எனக்கு தாங்க முடியவில்லை என்று சொன்னால்,
brother, this anger, it just comes.
கோபம் இப்படியாவது வந்து விடுகிறது.
Provoked, it's too much for me.
என்னால் தாங்க முடியவில்லை, அதிகமாய் என்னை நான் இந்த சோதிக்கப்படுகிறேன்.
Next time you say that,
அடுத்த முறை சொல்லும் பொழுது,
you say, I am actually saying God is unfaithful.
தேவன் உண்மையில்லாதவர் என்று சொல்கிறேன்.
He allowed me to be tested beyond my ability.
என்னுடைய திராணிக்கு மிஞ்சி நான் சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்கிறார்.
Not all the time.
எல்லா நேரங்களிலும்
அல்ல. Sometimes he allows me to test it beyond my ability.
சில சமயங்களில் என்னுடைய திராணிக்கு மிஞ்சி நான் சோதிக்கப்பட அனுமதிக்கிறார்.
God, you are faithful most of the time, but not all the time.
அவருடைய பொருள் என்னவென்றால், ஆண்டவரே, அநேக சமயம் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், ஆனால் எல்லா நேரங்களிலும் உண்மையுள்ளவராக இல்லை.
Will you say that?
அப்படி சொல்லுவீர்களா?
God, you are faithful most of the time, but you are not faithful all the time.
ஆண்டவரே, அதிக நேரம் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர், எல்லா நேரங்களிலும் நீர் உண்மையுள்ளவராக இல்லை என்று சொல்லுவீர்களா?
When I put it like that, you see what a horrible sin it is.
நான் இப்படி சொல்லும் பொழுது, ஐயோ, எவ்வளவு பயங்கரமான பாவமா இருக்கிறது என்று சொல்லுவீர்கள்.
Accuse God of unfaithfulness.
தேவனையே உண்மையில்லாதவர் என்று குற்றம் சாட்டுவது.
Humble yourself.
உங்களை நீங்களே தாழ்த்துங்கள்.
Lord, it was within my ability.
ஆண்டவரே, என்னுடைய திராணிக்கு உள்ளாகத்தான் இருந்தது.
Because it says you will make a way of escape.
இங்கே நாம் வாசிக்கிறோம், போக்கையும் தப்பிக்கொள்ள முடியாத போக்கையும் உண்டாக்குவார்.
I didn't take that way of escape.
நான் அந்த தப்பித்துக் கொள்ள முடியாத வழியை நான் தேடவில்லை.
Because I'm foolish.
ஏனென்றால் நான் புத்தியீனனாக இருந்திருக்கிறேன்.
Supposing this house is on fire.
ஒருவேளை இந்த வீடு நெருப்பு பிடித்துக் கொண்டதை
வைத்துக்கொள்வோம். I'm sitting here and that door is open.
நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த கதவு திறந்திருக்கிறது.
There is a way of escape.
அதுதான் தப்பிக்கொள்ள முடியாத ஒரு வழி.
But I'm not going.
ஆனால் அந்த வழியாய் போவதில்லை.
I'm collecting all my silver and gold and valuables.
நான் என்னுடைய பொன்னும் வெள்ளியும் வெளியேறப்பட்ட காரியங்கள் எல்லாம் இப்போது சேர்த்து கொண்டிருக்கிறேன்.
Escape is there.
அங்கே தப்பிக்கொள்ள முடியாத வழி அங்கே இருக்கிறது.
I collect this and I die.
நான் இவையெல்லாம் சேர்த்து கொண்டே இருக்கும் பொழுதே நான் மரித்து விடுகிறேன்.
It can be like that. That is why some people fall into sin.
இது போல இருக்கலாம், இதனால தான் சில பேர் பாவத்தில் விழுகிறார்கள்.
There's a Russian story.
ஒரு ரஷ்ய கதை ஒன்று உண்டு.
In one village.
ஒரு கிராமத்திலே.
One rich man who owned a lot of land.
ஒரு பணக்காரனுக்கு அதிகமான நிலம் இருந்தது.
He told people,
மக்களிடத்தில் சொன்னான்,
if you whatever land you can circle from sunrise to sunset, I'll give you that.
சூரியன் உதித்தது முதல் சூரியன் மறையும் வரை எவ்வளவு தூரம் வட்டமிடுகிறீர்களோ அந்த நிலம் எல்லாம் உங்களுக்கு சொந்தமானதாகும் என்று சொன்னாராம்.
So this is a wonderful thing. This man owned acres and miles, square miles of land, he could give it.
அவருக்கு ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் மைல்கள் நிலம் இருக்கிறதாகவே அவர் கொடுக்க முடிந்தது.
There's a story of this one person who decided to run.
ஆகவே ஒரு மனிதன் ஓட ஆரம்பித்தானாம்.
And he ran and ran and ran and ran from sunrise onwards to get as much property as
pa evlavu nalla venuma avlavu nalla vaangi kolla vendum endru solli kaalil irundhu oda aarambithana odi kondre irukran.
To get the land you must come back to your starting point by sunset.
நீங்கள் அந்த நிலத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு நிபந்தனை என்னவென்றால், சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக எங்கே ஆரம்பித்தீர்களோ அங்கே வந்துவிட வேண்டும்.
So he is trying to make that circle.
ஆகவே அந்த வட்டத்தை எப்படியாவது முடிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான்.
And it was almost sunset.
கிட்டத்தட்ட சூரியன் அஸ்தமிக்க போகிறது.
He was exhausted.
அவன் அப்படியே சோர்ந்து போய்விட்டான்.
There little quite some distance away was the starting point.
அங்கதான் அவர் ஆரம்பித்த இடம் அங்கே இருக்கிறது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது.
He could have easily reached it by sunset.
சீக்கிரமாய் எளிதாக அங்கே அந்த சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது அந்த இடத்தை போய் அடைந்திருக்கலாம்.
பட் ஹி சா திஸ் லிட்டில் எக்ஸ்ட்ரா பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்ட் ஹியர்.
ஆனா இங்கே வரும்பொழுது பாக்க இன்னும் கொஞ்சம் அழகான நிலம் அங்கே இருக்கிறது என்று
பார்க்கிறேன். ஜஸ்ட் ரன் எ லிட்டில் ஃபாஸ்டர் அண்ட் கவர் தட் அண்ட்
கொஞ்சம் இதையும் சேர்த்து நம்ம வாங்கி விடும்படியாக ஓடி விடுவோம் என்று ஓடுகிறார்.
ஹி ரன் திஸ் ஃபாஸ்ட் லைக் எனிதிங் இஸ் ஆல்ரெடி எக்ஸாஸ்டட்.
வேகமாக ஓடுகிறார், சூரியன் அஸ்தமிக்க போகிறது.
அண்ட் பிஃபோர் ஹி ரீச் தேர்
அங்கே சேர்வு முன்பதாக
டிராப் டெட்,
அவன் மரித்து அவனாய் விழுந்து விட்டான்.
So he actually needed only about 6 feet by 2 feet of land.
அவனுக்கு இப்ப தேவைப்பட்டதெல்லாம் 6 அடிக்கு 2 அடி இடம் போதும் புதைப்பதற்கு, அவ்வளவுதான்.
So some, it's like that sometimes.
சில நேரத்தில் இப்படித்தான் இருக்கிறது.
There's a way of escape but I don't want to take it.
அங்கே தப்பிக்கொள்ள முடியான போக்கு இருக்கிறது, வழி இருக்கிறது, ஆனால் நான் அதை அதிலே போக விரும்பவில்லை.
Coveting something.
என் ஏதோ ஒன்றை இச்சித்துக் கொண்டிருக்கிறேன்.
My brother, sister, let me tell you this.
சகோதர சகோதரி உங்களுக்கு நான் இதை சொல்லட்டும்.
Never in your life will God allow you to be tempted beyond your ability.
ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்பட அவர் அனுமதிக்க மாட்டார்.
I've been through many many trials and temptations.
நான் அநேக உபத்திரவங்கள் கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறேன்.
You may not know all about it and there's no need for you to know all about it.
அவர் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் அறியாமல் இருந்திருக்கலாம், அதை அறிந்து கொள்வதற்கும் அவசியம் இல்லை.
But I'll tell you something, all New Testament ministry comes not by Bible study but through going through trials.
புதிய ஏற்பாட்டு ஊழியம் எல்லாம் வேதத்தை படிப்பதனாலே வருவதில்லை, உபத்திரவங்களுக்குள்ளாக செல்வது நிமித்தமாகவே வருகிறது.
Knowledge of scripture is very important.
வேத அறிவு முக்கியம்தான்.
But without trials it'll just make you fat.
உபத்திரவங்களை இல்லை என்று சொன்னால் அந்த அறிவு உங்களை குண்டாக்கி கொண்டே போகும்.
Do you know the difference between being fat and being strong?
பருமனாய் இருப்பதற்கும் வலிமையாய் இருப்பதற்கும் வித்தியாசம் தெரியுமா?
Here are two people, both 100 kilos weight.
இங்கே ரெண்டு பேர் இருக்கிறார்கள், இருவருக்குமே 100 கிலோ எடை இருக்கிறது.
But when you touch him, he falls down.
ஒரு ஆளை தொட்ட உடனே விழுந்து ஓடுவார்.
The other fellow, 3-4 fellows cannot push him down.
இன்னொரு ஆளை 3-4 பேர் சேர்ந்தாலும் தள்ள முடியாது.
Both same weight.
இருவருக்குமே ஒரே எடைதான்.
One is fat.
ஒரு ஆள் பருமனாய் இருக்கிறார்.
The other is strong.
இன்னொரு ஆள் வலிமையாய் இருக்கிறார்.
What is the difference?
என்ன வித்தியாசம்?
They both ate 8-8-8.
ரெண்டு பேருமே சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள்.
But one man did exercise.
ஆனால் ஒரு மனிதன் உடற்பயிற்சி செய்தார்.
The other fellow did not do exercise.
இன்னொரு மனிதன் உடற்பயிற்சி செய்யவில்லை.
You need diet plus exercise.
ஆகாரமும் தேவை, உடற்பயிற்சியும் தேவை.
So same way.
இதே விதமாக
you need the Bible which is the food.
வேதம் உங்களுக்கு ஆகாரம், இதுவும் தேவை.
You need trials to make you strong.
உங்களை வலிமையானவராய் மாற்றுவதற்கு உபத்திரவங்களும் தேவை.
And if you are willing to face those trials you can become strong.
உபத்திரவங்களை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமானவர்களாக இருந்தால் நீங்கள் வலிமையானவர்களாக மாற முடியும்.
If you only study the Bible you'll be fat.
நீங்கள் வேதத்தை மட்டுமே படிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் பருமனாய் மட்டும் மாறுவீர்கள்.
You cannot have a ministry.
உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்காது.
God wants to use all of us for some ministry in the body of Christ.
நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே ஏதாவது ஒரு ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார்.
Even sisters.
சகோதரிகளுக்கும் கூட.
For example.
உதாரணமாக.
You know sisters spend most of the time bringing up children.
சகோதரிகள் அதிகமான நேரத்தை பிள்ளைகளை வளர்ப்பதிலேயே செலவு செய்கிறார்கள்.
People ask me, how did you bring up your four sons, brother Zach?
சகோதர ஜாக் அவர்களே,
Lord today.
இன்னைக்கு நான்கு பேரும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள், உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்தீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள்.
I see, you ask my wife. She was the one who spent most of the time with them. I was traveling. என்னுடைய துணைவியாரை
கேளுங்கள், அவர்கள் தான் அதிகமான நேரத்தை செலவு செய்து வளர்த்தார்கள்.
It says about Timothy, Paul says, your mother had such faith.
தீமோத்தேயு குறித்து சொல்லப்படும் பொழுது என்னுடைய தாய்க்கு அவ்வளவு விசுவாசம் இருந்தது என்று சொல்கிறார்கள்.
Yeah, it's the mother who spends most time with the children.
தாய் தான் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட அதிகபட்சமான நேரத்தை செலவு செய்கிறார்.
And when children are following the Lord, a major part is due to the mother.
ஆகவே பிள்ளைகள் தேவனை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அதிகபட்சமான பெருமை தாய்மார்களையே சாரும்.
I don't mean Bible knowledge.
வேத அறிவு என்று நான் சொல்லவில்லை.
I've seen a lot of believers with Bible knowledge.
அநேக விசுவாசிகள் வேத அறிவு பெற்றவர்களாய் நான் பார்த்திருக்கிறேன்.
Maybe their father gave it to them.
ஒருவேளை அவருடைய தகப்பன்மார் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள்.
If the mother didn't give them godliness.
ஆனால் தேவ பக்தியை தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை என்றால்
just Bible knowledge.
வேத அறிவுக்கு என்ன, வேத அறிவுனால் என்ன பயன்?
And such people can be a problem in a church.
அப்படிப்பட்டவர்கள் சபையிலே பிரச்சனைகளாக தான் இருப்பார்கள்.
They are not strong, they are fat.
அவர்கள் வலிமையாக இல்லை, ஆனால் உடல் பருமனாக இருக்கிறார்கள்.
You mothers can have a tremendous ministry.
ஆகவே தாய்மார்களுக்கு அற்புதமான ஒரு ஊழியம் இருக்கிறது.
You know a lot of people know that verse which says a woman must not teach.
ஸ்திரீகள் போதிக்க கூடாது என்று அந்த வசனத்தை அறிந்திருக்கிறார்கள்.
But they haven't read the full passage in 1 Timothy 2.
ஆனால் 1 தீமோத்தேயு 2 அதிகாரத்தினுடைய முழு பகுதியையும் அவர் வாசித்ததில்லை.
1 Timothy 2 it says
1 Timothy 2nd adhyayathile paarkrom
verse 12
1 Timothy 2nd adhyayam 12
I do not allow a woman to teach
1 Timothy
2nd
adhyayam 2nd adhyayam
1 Timothy
1 Timothy 2nd adhyayam 12
verse 12 I do not allow a woman to teach
12th vasathile vaasikkrom stree aanaval upadesam panna uttaravu kodukkiradillai
but verse 15 a woman can bear children
anal pilligalai peramudiyum
so that is the ministry of woman
adhu dhaan streeinudaiya ooliyam
and I can say like this
naan ipdi solalam
I do not allow a man to bear children
oru aan pillai peruvadharku naan anumathi uttaravu kodukkiradillai
okay sorry about that brothers but you can't have children
hey manithudungal idarkaga ningal pilligal peramudiyadhu
you teach
ningal போதிக்கலாம் உபதேசம் பண்ணலாம்
women bear children
சகோதரிகள் பிள்ளைகளை பெறலாம்
you think that's a useless ministry
அது பிரயோஜனம் இல்லாத ஊழியம் என்று நினைக்கிறீர்களா
there would have been no timothy the apostle if one woman did not bring him up properly
ஒரு சகோதரி தன்னுடைய பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கவில்லை என்று சொன்னால் ஒரு தீமோத்தை உருவாகி இருந்திருக்க மாட்டார்
and his mother would not have been like that if her mother had not brought her up properly
தீமோத்தினுடைய தாய் தாயினுடைய தாய் அப்படி இல்லை என்று சொல்லிருந்தால் தீமோத்தினுடைய தாய் அப்படி இருந்திருக்க மாட்டார்
see 2 timothy 1 verse 5
2 timothy 1:5
paul who had such discernment
பவுலுக்கு அவ்வளவு பகுத்தறிவு இருந்தது
he says I see the sincere faith in you
உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை நான் பார்க்கிறேன்
it did not come from your father
அதனுடைய தகப்பனிடத்திலிருந்து வந்ததில்லை
it came from your mother
அந்த மாயமற்ற விசுவாசம் உன்னுடைய தாயினிடத்திலிருந்து வந்தது
and she got it not from her father but from her mother
அந்த தாயும் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து அல்ல தன்னுடைய தாயினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள்
what do your sisters learn from that
சகோதரிகளே இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்
you are not allowed to teach
நீங்கள் உபதேசம் பண்ணுவதற்கு அனுமதி இல்லை
but I tell you if you can raise up one apostle in your son or daughter like Timothy
தீமோத்தேயை போல உங்களுடைய பிள்ளைகளிலே ஒரு மகனையும் ஒரு மகனையும் நீங்கள் அப்போஸ்தலனாக எழுப்பிவிட்டீர்கள் என்று சொன்னால்
that's far greater than teaching hundreds of people
நூற்றுக்கணக்கான மக்களுக்கு போதிக்கிறதை விட இது எவ்வளவு பெரிய ஊழியம்
imagine if Timothy's wife Eunike had got up in the church and said I'm going to teach here
தீமோத்தேயுடைய தாய் ஐனிக்கியால் எழுந்து சபையில் நின்று நான் உபதேசம் பண்ணக்கூடிய உபதேசியா என்று சொல்லியிருந்தால்
you think she could have accomplished as much as producing one son like Timothy
தீமோத்தேய் என்ற ஒரு மகனை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் உபதேசம் பண்ணி சாதித்திருப்பார்களா
not at all
இல்லவே இல்லை
that's not only there was a John Wesley a great man of God
இவர் தீமோத்தேயை மட்டுமல்ல ஜான் வெஸ்லி என்ற தேவ மனிதர்
it was his mother who made him a man of God
அவரை தேவ மனிதனாய் மாற்றியது அவருடைய தாயார்
you know when he was the founder of the Methodist church thousands and thousands of people came to a godly life through him
அவர் மெதரிஸ்ட் சபையை நிறுவியவர் ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனை ஏற்றுக்கொண்டார்கள்
he didn't have any children
அவருக்கு பிள்ளைகள் இல்லை
so when he wanted to teach about bringing up children he called his mother said teach the Methodist church how to bring up children
அவருடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயம் என்று வரும்பொழுது தன்னுடைய தாயை அவர்கள் மேற்கோள் காண்பித்தார்கள்
yeah
ஆம்
so don't think the women don't have a ministry
ave strigalukku ooliyam illai endra enna vendam
so it's a tremendous thing to be able to do something for god like this
ave idu pondru devunukku oru kaaryathai nam seivom endra sonnal adu periya kaaryam
god can do for us everything he did for jesus
yesu kediyalam seidhar adu devan namakkum seiya mudiyum
one more verse
inna oru vasanam
revelation chapter 3
velippadathana visesham 3rd adhigaram
what will qualify us to sit with Jesus on the throne.
Yesu odu kuda avare singhasanathile utkaruvadharku edhu namakku thagudiyai kodukkirathu.
First question is
mudhal kelvi
how did Jesus qualify to sit with the father on his throne?
Eppadi Yesu pidavunude singhasanathile utkaruvadharku avarku thagudi kedaichathu?
We say because he was equal with the father from eternity.
Avar nithiya nithiyamaga pidavukku samamaanavara irundapadinala?
No.
Illai.
When he went back to heaven as a man.
Avar parathirku meendumai oru manidhanaga sendra poludhu
why did the father make him sit with him on his throne
yen pidavanavar thammodu kuda yesu christu singhasanathil ukkarumbadi arul seidar
don't use your own intelligence
ore sundha buddhiyai payanpadutha vendam
he was always with the father so he came back there
avar eppozhudume pidavodu kuda dhaan irundar aagave thirumbi sendra poludhu devan avarku andha edathai koduthu vittar
see scripture
vedathai paarungal
revelation 3:21
velippadathana visesham 2nd 3rd adhigaram 21st vasanam
I overcame And that is why I am sitting with the Father on his throne.
Naan jeyangonden aagave thaan en pidavunde singhasanathile avarodu ukkarndirukiren.
If you overcome, you will sit with me on my throne.
Neengalum jeyangulurala irundhal neengalum ennode kuda singhasanathile ukkarvirgal.
Because that is how I sat with the Father on his throne.
Enral ipdi thaan naan pidavunde singhasanathile ukkarndhen.
Do you see, when you say that God will do for us what he did for Jesus,
yesuk enna seidaro devan adhe namukkum seivar endru sollum bolu,
and I live a careless Christian life on earth here and I say, oh well, Jesus will make me sit with him on his throne.
பூமியிலே கவனக்குறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இயேசு அவருடைய சிங்காசனம் உட்காருவதற்கு எனக்கு அருள் செய்வார் என்று சொன்னால்,
that is not how he sat with the Father on his throne.
இங்கே இயேசு அப்படி பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்காரவில்லை.
He overcame something.
அவர் ஏதோ ஒன்றை ஜெயித்தார்.
He overcame, and the Father said, sit with me on my throne.
அவர் ஜெயம் பெற்றதனாலே பிதாவானவர் இயேசுவை பார்த்து என்னுடைய சிங்காசனத்தில் அமர் என்று சொன்னார்.
Same for you.
அதே காரியம்தான் உங்களுக்கும்.
If you overcome,
நீங்களும் ஜெயித்தால்,
you will sit with me on my throne.
என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவீர்கள்.
What did Jesus overcome?
Yes, he did.
Let's see in John 16.
யோவான் 16 அதிகாரம்.
It's a wonderful thing to search scriptures, compare scripture with scripture.
வேதத்திலே உள்ளதான ஜோடு ஜோடான வசனங்களை நாம் தேடி பார்ப்பது நல்லது.
Because you know, we know nothing about God except what is in the Bible.
வேதத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை தவிர வேறு எவ்விதத்திலேயும் நாம் தேவனை பற்றி அறிய முடியாது.
All your theories about God are nonsense if it's not from the Bible.
தேவனை பற்றி நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் எல்லாம் வேதத்திலிருந்து வரவில்லை என்று சொன்னால் அவைகள்
so many குப்பைதான். No, a little bit about Jesus, then they use their common sense.
சிலர் இயேசுவை பற்றி ஏதோ கொஞ்சம் அறிந்துவிட்டு தங்களுடைய பொது அறிவை பயன்படுத்துகிறார்கள்.
Did Jesus have to overcome something or was it all easy for him?
இயேசு ஏதோ ஒன்றை ஜெயிக்க வேண்டியதா இருந்ததா அல்லது எல்லாமே அவருக்கு எளிதாய் மாறிவிட்டதா?
John 16:33.
யோவான் 16:33.
I have overcome the world.
நான் உலகத்தை ஜெயித்தேன்.
Lord, what does that mean?
ஆண்டவரே, இதனுடைய பொருள் என்ன?
What is the world?
உலகம் என்றால் என்ன?
It's not the people of the world, because he never wanted to overcome any of them.
உலகத்தினுடைய மக்கள் இல்லை, எந்த மக்களையும் அவர் ஜெயிக்க முடியாது விரும்பவில்லை.
He didn't want to be a king over any of them.
அவர் யார் மீதும் அவர் ராஜாவாக இருக்க விரும்பியதில்லை.
See John 6.
யோவான் 6 அதிகாரம்.
After he fed the 5000.
5000 பேரை போஷித்த பிறகு
they said, this is really verse 14, the prophet who is to come into the world.
யோவான் 6 அதிகாரம் 14 வசனத்திலே வாசிக்கிறோம், இந்த உலகத்திலே மெய்யாகவே ஒரு உலகத்திலே வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள்.
Then Jesus saw they were going to make him a king, verse 15.
15 வசனத்திலே தம்மை ராஜாவாக அவர்கள் மாற்றப் போகிறார்கள், ராஜாவாக்கும்படி பிடித்துக் கொண்டு போக மனதாக இருக்கிறார் என்று இயேசு அறிந்தார்.
They were going to catch him by force to make him a king.
அவரை ராஜாவாக ஆக்கும்படியாக அவர்கள் வலிமையை பயன்படுத்துகிறார்கள்.
So many people coming around, thousands of people, hey, this is our king.
அநேக மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் சுற்றி வந்து இவர்தான் எங்களுடைய ராஜா என்று சொல்கிறார்கள்.
He ran away to the mountains.
அங்கே இருந்து அவர் மலைக்கு ஓடிவிட்டார். இல்லை இல்லை இல்லை.
He did not come to earth to become a king.
அவர் இந்த பூமியிலே ராஜாவாக மாறும்படியாக வரவில்லை.
He came to be a servant.
அவர் ஒரு வேலைக்காரனாக பணியாளாக இருக்கும்படியாக வந்தார்.
That's how he lived on this earth.
அப்படித்தான் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார்.
So what was the world he overcame?
ஆகவே இவர் ஜெயித்த அந்த உலகமானது என்ன?
Not people.
உலக மக்கள் அல்ல.
The world also refers to something else.
உலகம் என்றால் அது வேறு ஒன்றையும் குறிக்கிறது.
1 John chapter 2.
1 யோவான் 2 அதிகாரம்.
See, I want to show you everything from scripture.
நான் ஒவ்வொன்றையும் வேதத்திலிருந்தே உங்களுக்கு காண்பிக்க
விரும்புகிறேன். You don't think this is brother Zach's idea.
ஆகவே இது எதுமே சகோதர ஜாக்கருடைய கருத்து என்று சொல்வதற்கு இல்லாதபடி.
Everything I show you a verse.
ஒவ்வொன்றுக்கும் நான் வேத வசனத்தையே காண்பிக்கிறேன்.
Okay, 1 John 2.
1 யோவான் 2 அதிகாரம்.
Verse 15.
15 வசனம்.
Do not love the world or the things in the world.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள்.
That cannot be the people of the world, because it says God so loved the world.
அவர் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்தபடினாலே என்று சொல்லியிருக்கிறபடினாலே இந்த உலகமானது உலகத்தின் மக்களை குறிக்கவில்லை.
People of the world we must love like God loved them.
தேவன் நேசித்தது போலவே நாமும் இந்த உலக மக்களை அன்பு கூற
வேண்டும். But the world has got another meaning in the New Testament.
புதிய ஏற்பாட்டிலே உலகம் என்பதற்கு வேறு ஒரு அர்த்தமும் இருக்கிறது.
This is whole system controlled by the devil, who is the prince of the world.
இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசு கட்டுக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய உலக அமைப்பு.
Don't love that. Because if you love that, verse 15, you cannot love the Father.
அதிலே நீங்கள் நேசிப்பீர் என்று சொன்னால் பிதாவின் இடத்திலே அன்பு கூற முடியாது.
Then he describes what it is.
அது என்ன என்று விளக்க சொல்கிறார்.
Here is what is in the world.
இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்று இங்கே வாசிக்கிறோம்.
The lust of the flesh.
மாம்சத்தின் இச்சை.
The lust of the eyes.
கண்களின் இச்சை.
The pride of life.
ஜீவனத்தின் பெருமை.
And Jesus says.
இயேசு சொல்கிறார்.
I have overcome the world.
நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்.
You say, Lord, did you overcome the lust of the flesh?
ஆண்டவரே, மாம்சத்தின் இச்சையை நீர் ஜெயித்தீரா?
Did you overcome the lust of the eyes?
கண்களின் இச்சையை நீர் ஜெயித்தீரா?
Did you overcome pride?
பெருமையை ஜெயித்தீரா?
Yes.
ஆம்.
He says, be of good cheer. I have overcome. You can also overcome. I overcame and I am sat with my father on the throne. You overcome, you can sit with me on my throne. See John
14.
And verse
30.
The last part. The ruler of this world is coming and he's got nothing in me.
That is Satan.
Tried for 33.5 years to put something of the world inside Jesus. Some love of money, some lusting, some pride, just could not succeed. And he could say, he's got nothing in me. My dear brothers and sisters, you know what your calling is as part of the body of Christ today? CFC Church in Vellore or Tirupathur or anywhere.
Tirupathirilayo alladhu Vellore ulla CFC sabai
or Chennai
alladhu Chennai la irundha sabai.
The body of Christ must do the same thing the body of Christ did in Nazareth 2000 years ago, in Israel 2000 years ago.
Israelile 2000 aandukal munbadhaga mudhal Kristuvin sarinam enna seidhu adhey thaan ippozhudhu indha Kristuvin sarinam seiya vendum.
What is that?
Adhu enna?
The devil tried to put the world inside that first body of Christ and he said, no, 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 no.
கிறிஸ்துவின் முதலாவது சரீரத்துக்குள்ளாக பிசாசு உலகத்தின் காரியங்களை எப்படியாவது போட்டு விட வேண்டும் என்று விரும்பினான். இயேசு இல்லை 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 என்று மறுத்து கொண்டே இருந்தான்.
Sometimes he had to pray with loud crying and tears, Father, help me.
பிதாவே எனக்கு உதவி செய்யும் என்று சில சமயத்தில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இயேசு ஜெபிக்க வேண்டியதா இருந்தது.
And he says, I have overcome the world.
நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறான்.
Now it's our calling to overcome the world.
இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்முடைய அழைப்பா இருக்கிறது.
Because he has set us an example.
ஏனென்றால் அவர் நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனார்.
That's what John says in 1 John.
ஒன்று யோவான் அதை தான் யோவான் சொல்கிறார்.
Verse 4. 1 John 5. Whoever is born of God overcomes the world, and this is the victory that overcomes the world, our faith.
1 John 5:4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
See, that means that by myself, born of Adam, I can never overcome the world.
ஆதாமால் பிறந்த நான் நானாகவே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது.
However much I struggle,
எவ்வளவு நான் போராடினாலும்
somewhere the world will come in.
எப்படியாவது உலகம் உள்ளே வந்துவிடும்.
But when I am born of God,
ஆனால் தேவனால் நான் பிறந்திருந்தால்
another life comes in.
எனக்குள்ளாக வேற ஒரு ஜீவன் வருகிறது.
And if I yield to that life,
அந்த ஜீவனுக்கு என்னை விட்டுக் கொடுப்பேன் ஆனால்
I will overcome the world.
நான் உலகத்தை ஜெயிப்பேன்.
It's when you yield to the life of Adam that the world overcomes you.
ஆதாமுடைய ஜீவனுக்கு உங்களை விட்டு கொடுப்பேன் என்று சொன்னால் உலகம் உங்களை மேற்கொள்ளும்.
This life that's come from God.
ஆனால் தேவனிடத்திலிருந்து வந்த அந்த ஜீவன்.
If I yield to it whenever I'm tempted.
எப்பொழுதெல்லாம் நான் சோதிக்கப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்த ஜீவனுக்கு நான் விட்டு கொடுப்பேன் ஆனால்
I trust that life to overcome.
அந்த ஜீவன் மேற்கொள்ளும் என்று சொல்லி நான் நம்புவேன் ஆனால்
I will be an overcomer.
நான் ஒரு ஜெயாளியாக இருப்பேன்.
See, that is why it's very important to be really truly born again.
ஆகவே தான் உண்மையாலுமே நாம் மெய்யாகவே மனம் திரும்பி இருப்பது என்பது அவசியமா இருக்கு.
See, many of our CFC churches, so many other people have started coming in now.
அநேக நம்முடைய CFC சபைகளிலே வெளியிருந்து பலர் உள்ளே வர ஆரம்பித்திருக்கிறார்கள்.
We were a very small group once.
ஒரு காலத்தில் நாம் மிக சிறிய குழுவாக இருந்தோம்.
We knew everybody.
ஒவ்வொருவரும் நாம் தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருந்தோம்.
We preached a radical message of discipleship.
சீஷத்துவத்தினுடைய தீவிரமான செய்தியை பிரசங்கித்தோம்.
So many people hated us.
அநேக மக்கள் நம்மை வெறுத்தார்கள்.
Most people did not want to join us.
அநேக மக்கள் நம்மோடு கூட சேர்ந்து கொள்ள விரும்பவில்லை.
But now,
ஆனால் இப்பொழுது
people have seen the condition of many other churches.
பல சபைகளுடைய நிலைமையை மக்கள் பார்த்திருக்கிறார்கள்.
Everybody is after money.
எல்லாரும் பணத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
And they listen to our messages on the internet.
அவர்கள் இணையதளத்திலே நம்முடைய செய்திகளை கேட்கிறார்கள்.
They say, this is a good church to go to.
நாம் போக வேண்டிய நல்ல சபை இது என்று சொல்கிறார்கள்.
They never ask for money.
இங்கே பணத்தை கேட்க மாட்டார்கள்.
And they are fairly good people there.
அங்கே நல்ல மக்கள் இருக்கிறார்கள்.
But they may not have a passion to overcome sin.
ஆனாலும் பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு அபரிமிதமான ஒரு வாஞ்சை தீவிர தாகம் இல்லாமல் இருக்கலாம்.
People can come to our church for all types of reasons.
ஆகவே இது போன்ற பல காரணங்கள் நிமித்தமாய் நம்முடைய சபைக்கு மக்கள் வரலாம்.
This is a very caring church. If anybody, if there's any need, they'll all come around and help me.
யாராவது ஒருவருக்கு தேவை ஏற்பட்டால் எல்லாருமே வந்து உதவி செய்யக்கூடியதான பராமரிக்கக்கூடிய நல்ல சபை.
Pray for me.
எனக்காக ஜெபிப்பார்கள்.
Even if there's some financial need, they'll come around and help me.
எனக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டால் எனக்கு வந்து உதவி செய்கிறார்கள்.
But people who join on those, we don't reject them, but that spoils the quality of a church.
இவர்களை நாம் தள்ளுவதில்லை, ஆனால் இப்படி வருகிறவர்கள் நிமித்தமாய் சபையினுடைய தரமானது அது கெட்டு போகிறது.
I find there's a great need for discernment now among elders.
ஆகவே மூப்பர்கள் மத்தியிலே தேவைப்படுகிறது என்னவென்றால் ஒரு பெரிய ஒரு பகுத்தறிவு.
Bangalore it has become a very big problem for us.
பெங்களூரை பொறுத்தவரை எங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிவிட்டது.
We have 500 to 600 people coming now.
இப்பொழுது 500 லிருந்து 600 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
A lot of them are just coming to listen to a good message.
அவர்கள் அநேகம் பேர் நல்ல செய்தியை கேட்பதற்காகவே வருகிறார்கள்.
It says Herod liked to listen to John the Baptist.
யோவான்ஸ்னுடைய செய்தியை கேட்பதற்கு ஏரோ அதிக விருப்பமுள்ளவனாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம்.
That doesn't mean he was a spiritual man.
அது அவர் ஆவிக்குரியவர் என்று அது நிரூபிப்பதில்லை.
He says John the Baptist is more interesting than all these Pharisees. They're all sermons are all boring.
பரிசேயருடைய பிரசங்கங்கள் போர் அடிக்கிறது. ஆகவே யோவான்ஸ்னுடைய செய்தி சுவாரஸ்யமா இருக்கிறது என்று கேட்க வந்தார்.
Just because you like to listen to a good message doesn't mean you're any more spiritual than Herod.
நல்ல செய்தியை கேட்பதற்கு எனக்கு விருப்பம் இருக்கிறது என்பதனாலேயே நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று அர்த்தமே அல்ல.
No.
இல்லை.
So we have a problem because I find a lot of them in our coming now to the meetings, they don't know the Lord.
ஆகவே இப்பொழுது நம்முடைய கூட்டங்களுக்கு வரக்கூடிய நாளே அநேகம் பேருக்கு ஆண்டவரை அறியாமல் இருக்கிறார்கள்.
See, when I talk to them, I don't sense that they know the Lord.
நான் அவர்களிடத்தில் பேசும்பொழுது நான் உணர்கிறது என்னவென்றால் இவர்கள் தேவனை இன்னும் அறியாமல் இருக்கிறார்களே.
Brother Zach, I like to listen to your message.
சகோதர ஜாக், அவர்களே உங்களுடைய செய்தியை கேட்பதற்கு எனக்கு அவ்வளவு பிரியம் என்று சொல்கிறார்கள்.
Particularly if they are little intellectual, they like to hear a nice presentation of.
குறிப்பாக அவர்கள் புத்தி கூர்மையுள்ளவர்களாக இருந்தால் நான் சொல்லக்கூடிய விளக்கங்கள் எல்லாம் கேட்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறார்கள்.
That doesn't mean they are spiritual.
அது அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று பொருள் அல்ல.
They're coming because they're fed up with some other church.
ஏதோ ஒரு சில சபைகளிலே சரிபடிந்தபடினால இங்கே வருகிறார்கள்.
They're not hungering and thirsting after righteousness.
ஆனால் நீதியின் மேலே ஒரு பசியும் தாகமும் உள்ளவர்களாக இருக்கிறபடினால இங்கே வருவதில்லை.
They're not willing to hate father, mother, brother, sister, wife and children to follow Jesus.
இயேசுவை பின்பற்றும்படியாக தாப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரன் விருப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக
இல்லை. They're not willing to die every day to follow Jesus.
இயேசுவை பின்பற்றுவதற்காக தன்னுடைய சுயத்துக்கு ஒவ்வொரு நாள் மரிக்கிறதுக்கு ஆயத்தமில்லை.
They're not willing to release their possessive attitude to earthly things.
பூமிக்குரிய காரியங்களை அப்படியே பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார். அதை விட்டு விடுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை.
அப்படியானால்
ஏன் வருகிறார்கள்?
They're coming because a nice church to be a part of.
நல்ல சபை இதுல ஒரு பங்காக இருக்கலாம்.
There was a day when people were ashamed to say I'm part of CFC. Now it's
நான் CFC சபையை சேர்ந்தவன் என்று சொல்வதற்கு வெட்கப்பட்ட நாட்கள் உண்டு.
Those days it was safer for us.
அந்த நாட்களிலே நாம் பாதுகாப்பாக இருந்தோம்.
Now we are in danger.
இப்போது நாம் ஆபத்தில் இருக்கிறோம்.
Now it's a bit popular to say I belong to CFC.
நான் CFC சபை சேர்ந்தேன் சொன்னால் அது ஒரு பிரபலமான ஒரு காரியமாக இருக்கிறது.
Doesn't excite me, it scares me.
இது என்னை பரவசப்படுத்துவதில்லை, என்னை பயமுறுத்துகிறது.
Dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
I can't do anything about all the other people here.
இங்கே வந்து கொண்டிருக்கிற மற்ற மக்களை குறித்து நான் ஒன்றும் சொல்ல முடியாது.
You can't do anything.
நாம் எதையும் செய்ய முடியாது.
You can't do anything.
நீங்களும் ஒன்றும் செய்ய முடியாது.
You make sure about your own life.
ஆனால் உங்களுடைய சொந்த வாழ்க்கையை குறித்து நீங்கள் நிச்சயமுடையவர்களாக இருங்கள்.
You want to follow Jesus footsteps.
இயேசுவின் அடிச்சோடு நான் பின்பற்ற வேண்டும் என்பதிலே கவனமாயிருங்கள்.
At the end of your life.
வாழ்க்கையின் முடிவிலே.
You really fought the battle.
உண்மையாலுமே நான் போர் நல்ல போராட்டத்தை போராடினேன்.
And ensured that everything that was in you of the world has been driven out.
உலகத்தினுடைய சொந்தமான காரியங்கள் எல்லாம் விரட்டடிக்கப்பட்டு விட்டது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள்.
When we are born we have so many things of the world in us.
நாம் பிறக்கும் பொழுதே உலகத்தினுடைய பல காரியங்கள் உள்ளே நாம் இருந்து
இருந்து When we are born again they are all there still.
நாம் மனதிரும்பும் வரை அங்கேயே தான் இருந்திருக்கிறது.
And during our earthly Christian life we must eliminate it.
நம்முடைய பூமிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவைகள் எல்லாம் விட்டுவிட வேண்டும்.
லைக் ஓவர் கமிங் த ஜாயன்ஸ் இன் கேனன் ஒன் பை ஒன் பை ஒன் பை ஒன்.
கானான் தேசத்தில் உள்ளதான ராட்சதர்களை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக கொன்றது போல.
Just like Jesus overcame every temptation.
இயேசு ஒவ்வொரு சோதனையும் ஜெயித்தது போல.
So that at the end of our life.
நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே அப்பொழுது.
Like it says in Romans 16:20.
ரோமர் 16:20 இல் சொல்லப்பட்டது போல.
The God of peace will crush Satan under your feet.
சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களுக்கு நசுக்குவாராக.
Romans 16:20.
ரோமர் 16:20.
It's a wonderful journey.
இது ஒரு அற்புதமான பிரயாணம்.
It's far better than coming to the end of your life and saying I made so much money.
உங்கள் வாழ்க்கையின் முடிவிலே வந்து நான் எவ்வளவு பணம் சம்பாதித்தேன் என்று சொல்வதற்கு சொல்வதை பார்க்கலாம்.
That is not the goal God has for you, that you have so much money.
எவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் லக்கு அலக்காக தேவன் நிர்ணயிக்கவில்லை.
I was such a shrewd businessman that I made so much money.
நான் மிகவும் புத்தி கூர்மையுள்ள ஒரு தொழில் அதிபராக இருந்து இவ்வளவு பணம் சம்பாதித்திருக்கிறேன் என்று சொல்வது லக்கு அல்ல.
Jesus couldn't say that.
இயேசு அப்படி சொல்லவில்லை.
Paul couldn't say that.
பவுல் அப்படி சொல்லவில்லை.
Peter couldn't say that.
பேதுரு அப்படி சொல்ல முடியவில்லை.
But ஆனால் I have overcome the world.
நான் உலகத்தை ஜெயித்தேன்.
I spent my earthly life fighting just like Jesus.
இயேசுவை போலவே இந்த உலக வாழ்க்கையை நான் போராடி சோதனைகளை மேற்கொண்டு
eliminating everything of the lust of the flesh
மாம்சத்தின் இச்சையை ஒவ்வொன்றையும் என் வாழ்க்கை விட்டு தள்ளிவிட்டு
lust of the eyes
கண்களின் இச்சையை தள்ளிவிட்டு
all the pride of life
என் வாழ்க்கையில் உள்ள பெருமை எல்லாம் தள்ளிவிட்டு
so that at the end of my life the world has been driven out completely
முழு உலகம் என் வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அளவிலே
that we should be able to say like Jesus
I have சொன்னது போலவே சொல்ல வேண்டும்
overcome the world
நான் உலகத்தை ஜெயித்தேன்
and we can do that if we look at Jesus
இயேசுவை நாம் பார்க்கும் பொழுது நாம் அப்படி செய்ய முடியும்
think of the sea on which Peter walked as the world
பேதுரு நடந்தார் அந்த கடல் அதை நீ உலகமாக பாருங்கள்
and Peter overcame it
பேதுரு அதை ஜெயித்தார்
he walked on it
அவர் அதிலே நடந்தார்
but when he took his eyes away from Jesus
அவர் இயேசுவை விட்டு தன்னுடைய கண்களை எடுத்த மாத்திரத்தில்
he sank into the world
அவர் அந்த உலகத்துக்குள்ளாக முழுக ஆரம்பித்தார்
and that is happening to any of you
இது உங்களுக்கு யார்காவது நடந்தால்
you know I feel that some believers when they first came to the church they were so zealous
சில விசுவாசிகள் சபைக்கு வந்தபொழுது அவ்வளவு வைராக்கியமாக இருந்தார்கள்
but after some years
சில ஆண்டுகள் கழித்து
they slowly drift into the world
கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்துக்குள்ளாக போகிறார்கள்
I've seen that happen with some people who came to CFC
CFC க்கு ஆரம்பத்திலே வந்த மக்களிடத்திலே இது நடந்திருக்கிறது நான் பார்த்திருக்கிறேன்
they would never watch a movie when they first came into the church
முதல் முறை சபைக்கு வந்தபொழுது ஒரு சினிமாவையும் பார்க்க மாட்டார்கள்
but little by little they begin to see some movies which have got dirty pictures in it
ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அசுத்தமான காட்சிகள் இருக்கக்கூடிய டிவி நிகழ்ச்சிகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள்
they look for some entertainment
இப்பொழுது அவர்கள் பொழுதுபோக்குக்காக சில கேளிக்கைகளை சந்தோஷிக்க ஆரம்பிக்கிறார்கள்
remember one thing
ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்
the one who controls all the movies in the world
இந்த உலகத்தில் உள்ள எல்லா சினிமா காட்சிகளையும் கட்டுப்படுத்துகிறவன் சாத்தான்
and I remember one brother telling me
ஒரு சகோதரன் இடத்திலே வந்து சொன்னார்
oh brother that movie is only one or two minutes there's some bad scene
சவர் இந்த படம் ரொம்ப நல்ல படம் அதுல ஒன்னு ரெண்டு காட்சிகள் தான் கொஞ்சம் மோசமா இருக்கு மற்றபடி படம் முழுசும் நல்ல படம்
that's like saying the glass is full of milk brother only two drops of poison that's all not
அந்த டம்ளர் ஃபுல்லா பால் நல்ல பால் தான் ரெண்டு மூணு சொட்டு தான் விஷம் இருக்கு மற்றபடி நல்ல பால்
தான் you think the devil is such a fool to give you a whole glass of poison
முழு டம்ளர்லயே விஷத்தையே நிரப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சாத்தான் விட்டாளா
He's going to give you a whole glass of milk with two drops of poison. That's all. அவன்
பால் நல்ல பால் அதுல ரெண்டு சொட்டு விஷத்தை கலந்து தான் கொடுப்பான்.
But what will have effect on your body is the two drops of poison, not the glass of milk.
ஆனால் உங்களுடைய சரீரத்திலே எது தாக்கத்தை விளைவிக்க போகிறது என்று சொன்னால் ஒரு டம்ளர் பால் இல்ல ரெண்டு சொட்டு விஷம்.
So what is you saying in 3 hours of movie that brother only 2 minutes some dirty scene is.
3 மணி நேர சினிமா காட்சி அதுல ரெண்டே ரெண்டு சீன் தான் மோசமான சீன் என்று சொல்ல என்ன பிரயோஜனம்?
I'll tell you something.
நான் உன்னை சொல்றேன்.
After 20 years.
20 ஆண்டுகள் கழித்து
you will forget the 3 hours you'll remember those 2 minutes
அந்த 3 மணி நேர படத்தை எல்லாம் மறந்து விடுவீர்கள் 2 நிமிட ஆபாச காட்சி மட்டும் தான் ஞாபகத்தில்
வைத்திருக்கீர்கள் because our mind is filthy like that
என்றால் நம்முடைய மனதும் அதே போல அசுத்தமாக இருக்கிறது
if you don't agree with me
என்னோடு கூட நீங்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால்
those of you who have seen any dirty movies in the past
கடந்த காலங்களில் அசுத்தமான காட்சிகளை சினிமா காட்சிகளை பார்த்தவர்கள்
seen dirty pictures or read dirty stories
அல்லது அசுத்தமான கதைகளை வாசித்தவர்களோ அசுத்தமான படங்களை பார்த்தவர்களோ
tell me what you remember
நீங்கள் என்ன ஞாபகத்தில்
வைத்திருக்கிறீர்கள்
நீங்கள் அந்த சுத்தமான காரியங்கள் எல்லாம் மறந்து விட்டீர்கள் அசுத்தமானது மட்டும்தான் இப்போது நினைவில் இருக்கிறது
that's how the devil is
இப்படி தான் பிசாசு இருக்கான்
he's not a fool
அவன் ஒரு புத்தியான அல்ல
so some people have drifted from that initial zeal with which they came to christ
ஆரம்பத்திலே எந்த வைராக்கியத்தோடு கூட சபைக்கு வந்தார்களோ அந்த வைராக்கியத்தை விட்டு இப்பொழுது விலகி போய் விட்டார்கள்
because they found some other people in the church doing those things oh then it's okay I can also do it
yenra appadi patta avargal sabile innum oru silar ipdi seigiradhai ivargal paarthu vittu oho indha sagore seigira naan seidhal enna endru solli pogurar
there was a brother in cfc bangalore
cfc bangalore la oru sagore irundha
he said brother jack I want to ask you my little girl is asking me a question
sagore jack avargale ungalidhil oru kelvi kekkiren என்னுடைய சின்ன மகள் என்னிடத்தில் இப்படி கேட்கிறாள்
he says she says daddy some of these cfc girls are dressing so stylishly
சில சிஎஸ்சியில் உள்ளதான பெண் பிள்ளைகள் மிகவும் நவீனமாக ஸ்டைலாக ஆடை அணிகிறார்கள்
can't I also dress like them
நானும் அப்படி dress போட கூடாதா அப்பா என்று என் மகள் கேட்கிறாள்
a lot of jewelry and all that
நிறைய நகை மாட்டி கொண்டிருக்கிறார்கள்
so I said tell your daughter
நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் உங்க மகளுக்கு மகளிடத்தில் இப்படி சொல்லுங்கள்
there are two types of girls you see in cfc
cfc சபையில் இரண்டு விதமான பெண்கள் இருக்கிறார் பெண் பிள்ளைகள் இருக்கிறார்
one who are very modestly dressed
ஒரு கூட்டத்தார் தகுதியான ஆடை அணிகிறவர்கள்
some stylishly dressed
சிலர் ஸ்டைலுக்காக ஆடை அணிகிறோம்
we don't control all that
நாம் இவையெல்லாம் கட்டுப்படுத்துவதில்லை
their parents must control that
அதே பெற்றோர்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும்
so I said tell your daughter you have a choice
அவங்க உங்க மகளுக்கு இப்பொழுது சொல்லுங்கள் நீ இப்பொழுது தேர்ந்தெடுப்பு செய்யலாம்
I said even in paradise in eden there was a choice between two trees
ஏதேனில் உள்ள பரதேசிலே கூட ரெண்டு மரங்கள் இருந்தது அதிலே ஏதாவது ஒன்றை அவர்கள் தேர்ந்தெடுப்பு செய்திருந்திருக்க வேண்டும்
If in paradise itself there was a choice, what is there in CFC also is a choice.
பரதீசிலேயே அங்கே தேர்ந்து கொள்ளுதல் இருக்கும் என்று சொன்னால் CFCலயும் இப்படிப்பட்ட ரெண்டு காரியங்களை கொடுத்து தேர்ந்து கொள்ள இருக்கிறதானே செய்கிறது.
Choose which you want.
எது வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள்.
And whatever you decide your little girl wants, you decide to follow that.
உங்களுடைய சிறிய மகள் எதை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை பின்பற்ற சொல்லுங்கள்.
Some can choose the godly way and some can choose a worldly way.
சிலர் தேவ பக்தியான வழியை தேர்ந்து கொள்ளலாம், சிலர் உலக பிரகாரமான வழியை தேர்ந்து கொள்ளலாம்.
There are godly young people and there are slightly worldly young people.
தேவ பக்தியுள்ள வாலிபர்கள் இருக்கிறார்கள், சிலர் உலக பிரகாரமான வாலிபர்கள் இருக்கிறார்கள்.
You choose which one you want to be friendly with.
யாரோடு கூட சிநேகம் வேண்டும் என்று நீங்கள் தேர்ந்தெடுப்பு செய்யுங்கள்.
That is a test just like the Garden of Eden.
ஏதேன் தோட்டத்தை போலவே இங்கேயும் ஒரு சோதனை.
Two trees.
இரண்டு மரங்கள்.
Two types of people.
இரண்டு விதமான மக்கள்.
In the church.
சபையிலே.
In Eden. In Eden.
ஏதேனிலே.
And you come there.
நீங்கள் அங்கே வரும்பொழுது.
Which shall I choose?
நான் இதை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
And the devil will say, come here.
பிசாசு இங்கே வா என்று சொல்வான்.
And God says, no, there.
தேவன் இங்கே வேண்டாம் அங்கே என்று சொல்வார்.
God always places us in the midst of a choice.
தேவன் எப்பொழுதே தேர்ந்தெடுப்பு செய்யக்கூடிய விதத்திலே நம்மை வைப்பார்.
If there was no choice, then there'd be no test.
தேர்ந்தெடுப்பே இல்லை என்று சொன்னால் அங்கே சோதனை இல்லை.
So pass the test.
ஆகவே சோதனையிலே தேர்ச்சி பெறுங்கள்.
Overcome the world.
உலகத்தை ஜெயிங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father.
பரலோக பிதாவே.
Please help us to be gripped by the truths we have heard.
ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியத்தினாலே ஆண்டவரே பற்றி பிடிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும்.
We pray in Jesus' name.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.